Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare
கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் குடிவினை செய்யும் பூச்சின் தமர்களும் குறுகவில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைவயல் அனந்தபுரம் உருமின்றி இன்று போய் உகிராகி எழுமையும் ஏகம் சாரா குன்று நேர் மாடம் மாறே குருந்து செருந்தி புன்னை ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் குடியும் மத்தே உலகெல்லாம் கொண்டு நின்றான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறிய சொன்னோம் சேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசஞ்சரணாரவிந்த நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பவினத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகம் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகம் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடும் முருவல் நிலாவழகம் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகம் காரிசுதன் கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருநாது மாமகம் பிரசாதயதி அத்துக்திஹி ஸ்வாதீனபதி காம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினது தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய கருணை பலவிதமா நம்மிடத்துல வந்து சேரும் பகவானுடைய கருணை இப்படித்தான் வரும் இவ்வளவுதான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம உலகத்துல அனுபவிக்கக்கூடிய சகலவிதமான விஷயங்களும் பகவத் காரணம் துளி கூட சந்தேகம். இப்ப காத்து சுவாசிக்கிறோம் பகவானுடைய காரணம். இது நம்முடைய பலத்தினாலே நம்முடைய பிரயத்தனத்தினாலே நம்ம சம்பாதிக்கிற விஷயம் அது இயற்கையாவே இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் ஆண் பெண் குழந்தைகள் வயசானவா வியாதியஸ்தர்கள் மிருகங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக காற்று வீசல் இவாளுக்குன்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் பொதுவாக இது பகவானுடைய காருண்யம். பகவானுடைய காருண்யம் தான் அந்த காற்று வீசல். நித்தியம் சூரியோதயம் சூரியோதயம் எல்லாருக்காகவும் தான். சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே எல்லாருக்காகவும் தான். ஆகாசம் பூமி அக்னி ஜலம் அப்புறம் திரும்பியும் காற்று பஞ்சபூதங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பொது. இதெல்லாமே பகவானுடைய காருண்யத்தினாலே நம்ம அனுபவிக்கிறோம். அது இல்லாதபடி பசி அதற்குரியதான ஆகாரம் பார்க்கக்கூடிய கண்கள் வேலை செய்யக்கூடிய கைகள் யோசனை செய்யும்படியான புத்தி ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியான மனசு நடக்கும்படியான கால்கள் ஒரு திறமை ஒரு புத்தி சாதுரியம் எல்லாம் பகவத்கிருத்தம். நம்ம உடம்ப ஒரு 10 மாசம் சுமக்கிறதுக்கு ஒரு அம்மா, அதுவும் பகவானுடைய காருண்யம். யார கோடா கோடி உங்களெல்லாம் யார் சுமக்கிறது, பெத்த பிறகு ஏண்டாம் பெத்தணும்னு சொல்றா, சுமக்கும்போது சொல்றது இல்லையா, அது பகவானுடைய காருண்யம். நமக்கு வேணும் ஒரு தகப்பன் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு, இல்லாட்டி நம்மளை பார்த்தா சௌக்கியமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு 4 மனுஷா. நம்ம மானம் மரியாதையோட வாழறதுக்கான வஸ்திரம், நம்முடைய நாக்க திருப்திப்படுத்தும்படியான ருச்சியான ஆகாரம், நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாமே பகவானுடைய காரணம். இது ஒவ்வொரு காரணியத்திலையும் இது வசதி இது வசதி இது வசத்தின்னு உண்டு. இதில் பூமியில நம்ம அனுபவிக்கக்கூடிய காரண்யம் பலவிதம். கோவிலுக்கு போகிறது ஒரு திவ்ய தேசத்துல வாழ்க்கை, அந்த பகவானிடத்துல ஒரு ஸ்ரத்தை ஒரு நம்பிக்கை, இந்த பகவானுடையதான விசேஷமான விஷயங்களை உணர்றது, இதெல்லாம் பகவானுடைய கருணை. இந்த கருணையின் எல்லை, இந்த பூமியில பகவானுடைய கருணையின் எல்லை எது அப்படின்னா நமக்குன்னு ஒரு குரு கிடைக்கும். அதுக்கு மேல கருணையின் எல்லை எதுவும் கிடையாது. பூமியில பரம எல்லை நமக்கு அப்படின்னு, இவர் என்னோட குரு அப்படின்னு நம்ம கூட சொல்றதுக்கு ஒரு குரு நம்ம கிட்ட மாற்றாளே, அதுவே பரம பாக்யம். இவர் என்னுடைய கணவன், இவர் என்னுடைய இவள் என்னுடைய மனைவி, இவர்கள் என்னுடைய குழந்தைகள், இவர்கள் என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனார், இது என் குடும்பம், இது என் ஊர், இது என் பாஷை, இது என் நாடு, இது என் உடம்பு, இப்படி நிறைய என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொல்லிட்டு போகும். இதுக்கெல்லாமே பரம பாக்யம். இப்போ அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இது என்ன அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது, சரியா, இது என்ன அம்மா அப்படின்னு சொல்ற இது இல்லை வாழ்க்கை. ஆனால் நமக்கு இது என்ன அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா குண்டா இருப்பா, உள்ளியா இருப்பா, திட்டுவா, சிரிப்பா, நிறைய சொல்லுவோம். என்னோடதுன்னு ஒரு வஸ்துவை சொல்லி வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. அதுபோல இவர் என்னுடைய குரு, இந்த குருவின் சிஷ்யன் நான், சிஷ்யை நான் அப்படின்னு சொல்ற ஒரு சிதி இருக்கு பாருங்க, பெரிய பாக்கி. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இந்த காலேஜில் படிச்சிருக்கேன், நான் இந்த ஸ்கூல் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் இந்த டிகிரி வாங்கியிருக்கேன், அதுபோல இந்த சத்சங்கத்தில் இருக்கேன், இன்னாருடைய சிஷ்யன், இன்னாருடைய சிஷ்யை இப்படின்னு சொல்றது தான் கருணையின் எல்லையும் தான். பரிசுத்தி யார் அப்படின்னா டக்கன் சுகபிரம மகர்ஷியோட சிஷ்யன் உடனே வருதா இல்லையா, யோசிக்காம சொல்ல. விஸ்வாமித்ர யார், வசிஷ்டருடைய சிஷ்யன். ராமச்சந்திரமூர்த்தி யார்னா வசிஷ்டருடைய சிஷ்யன். கிருஷ்ணன் யார், சாந்தீபனுடைய சிஷ்யன். கிருஷ்ணனுக்கே ஒரு அடையாளம் வேண்டியது, சாந்தீபனி ரிஷியுடைய சிஷ்யன் அப்படின்னு காண கிடைக்காது. ருக்மிணி பிராட்டிக்கும் ஒரு பிராமணர் அவர்களுடைய சிஷ்யை அப்படின்னு, மீரா மாதாவை சொல்றோம், ரைதாசருடைய சிஷ்யை, எத்தனை பேரை சொல்றோம், ஜனாபாய் நாமதேவருடைய சிஷ்யை, எல்லாருக்கும் ஒரு அடையாளம் வேண்டி இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியுடைய சிஷ்யர், சுவாமி ராமானுஜர் ஆளவந்தாருடைய சிஷ்யர், ஆளவந்தார் மணக்கால் அம்பிகளுடைய சிஷ்யர், மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாருடைய சிஷ்யர், சத்ரபதி சிவாஜி சன் துக்காராமுடைய சிஷ்யர், ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க, ரொம்ப விசேஷம். இந்த அடையாளம் கிடைச்சா பத்மபாதர் ஆதிசங்கர பகவத் பாதருடைய சிஷ்யர். அதே மாதிரி மத்ய சம்பிரதாயத்தை ஆச்சாரிய புருஷர்கள் ராகவேந்திரர் ஆச்சரியமா சுதீந்திரருடைய சிஷ்யர், சிஷ்ய லட்சணம் அந்த சிஷ்யர்னு ஒரு அடையாளம், பெரிய கஷ்டம் அது. ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் இருக்கா வச்சுக்கோங்க, அவனை பார்த்து என் பரம கோடீஸ்வரன் யாராவது சொல்லுவாள், பிச்சைக்காரனை பார்த்து எனக்கு கோடீஸ்வரன் பேர் வேணா சொல்லலாம், பிச்சைக்காரனை பார்த்து அவன் கோடீஸ்வரன் சொல்ல முடியாது, அவனுக்கு எதாவது தகுதி இல்லை, தகுதி உள்ளவாளுக்கு தான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்ல முடியும். அது போல இன்னாருடைய சிஷ்யன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கிறது பகு துர்லபமான ஒரு விஷயம், பகு துர்லபம். சாதாரணமாலாம் கிடைச்சிருது மகத்தங்கஸ்து துர்லபக அப்படிதான் பக்தி சூத்திரத்தில் நாரதர் சொல்ற, மகான்களுடைய சங்கம் பகு துர்லபமானது. துருவன் நாரதருடைய சிஷ்யன், பிரஹல்லாதன் நாரதருடைய சிஷ்யன், வேதவியாசர் நாரதருடைய சிஷ்யன், நாரதர் பேரே தெரியாத சத்குருமாருடைய சிஷ்யன். பாகவதத்துல ஆச்சரியமா ராதேஷன் வந்து ஆச்சரியமா பாகவதத்துல பேரே சொல்லாத ஒரு சத்குருவுடைய சிஷ்யன் நாரதர், வால்மீகி மகர்ஷி நாரதருடைய சிஷ்யன். பாகவத்தில் பரவலாம் இரண்யகசிபு இன்னாருடைய சிஷ்யன்னு சொல்றோம், இல்லையே கிடையாது. அந்த பாக்யம் வாய்க்கிறது கஷ்டம். இரண்யாட்சன் இன்னாருடைய சிஷ்யன் இல்லை, சிசுபாலன் இன்னாருடைய சிஷ்யன் இல்லை, நல்லா பார்க்கலாம் இன்னாருடைய சிஷ்யன்னு இல்லாதவாதான் படாத பாடுபட்டிருக்கா. இன்னாவுடைய சிஷ்யன் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கிறவாளுக்கு அவ படாத பாடுபட்டாலும் சத்கதி அடைஞ்சிருப்பான். அவளுக்கு வழி கடச்சுடன் அதுதான் ரகசியம். வேதவியாக குழம்பினார், ஆனா நாரதருடைய சிஷ்யன் அதனால உடனே நாரதர் வந்தார், தடுத்தார், கொண்டார், பாகவதம் சொல்லி கொடுத்துட்டார். அதே அஜாமிலன் என்னோட சிஷ்யன் ஒரு அடையாளம் இல்லை, ஆனா பகவன் நாம சங்கீர்த்தனம் அந்த சத்சங்க பலம் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த விஷ்ணு அவர்கள் பேசினா பாருங்க, அவளே குருவா ஏற்றுட்டான். அதனாலே அவனுக்கு நாராயண மந்திரத்துடைய பலம் ஓ சரி இவா சொன்னா அப்படி நம்பினா பாருங்க, அவளை குருவா ஏத்துட்டா தானே அந்த நாராயண நாமத்தை நம்ப முடியும். அது மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கான், யமதூதர்கள் வந்து இழுத்து போட்டாச்சு, இப்ப கூட கூட என்ன காப்பாத்திருக்கான்னு அப்ப பலமுடையவர்கள் அவர்களை நம்பினான், அவர்களை குருவா ஏத்துண்டா, அந்த நாராயண நாமத்தை இறுக்கி பிடிச்சுண்டா, ஹரித்வாரில் போனா ஆச்சரியமா தியானம் பண்ணா மோட்சம் அடைஞ்சான். துந்துகாரி அவன் இன்னாடி சிஷ்யன் இல்லாத வரைக்கும் பேயாயிட்டான். எப்ப கோகர்ணனுடைய சிஷ்யன் ஆனானும் ஏழு நாள்ல மோட்சம் கிடைச்சிருக்கு, ஏழே நாள்ல இன்னாடி சிஷ்யன் உடனே ஏழு நாள்ல மோட்சம் கிடைக்கிறது இல்லைன்னா நல்ல மனுஷ ஜென்மா கிடைச்சா கூட பேயா போயிடுவான். அதனால இன்னாளுடைய சிஷ்யன் இன்னாளுடைய சிஷ்யன்றது ரொம்ப அவசியமான ஒரு லட்சணம், தலையாய விஷயம். இப்பெல்லாம் சொல்றாரு ஓட்டர் சைடு ரொம்ப முக்கியம், இல்லாட்டி புதுசாக ஆதர்ஷ் கார்டு வருது, நேஷனல் ஐடென்டி கார்டு, அது ரொம்ப முக்கியம், டிரைவிங் லைசன்ஸ் முக்கியம். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு லைசன்ஸ் இன்னாளுடைய சிஷ்யன் இன்னாளுடைய சிஷ்யன். ஆத்மா வைகுந்தம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கும் பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கிறதுக்கும் பகவான் அனுகிரகத்தை உணர்வதற்கும் பகவானோட ஆடிப்பாடி விளையாடுறதுக்கும் இன்னாருடைய சிஷ்யன் இன்னாருடைய சிஷ்யன் ஒரு ஐடி கார்டு அவசியம். ஆனா இது கண்ணுக்கு தெரிஞ்சு பேட்ஜ் எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டோம், சைன் எல்லாம் போட்டு அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். இது பூரணமா நம்பிக்கையின் அடிப்படை, நம்பிக்கையின் அடிப்படை. இப்ப பார்க்கலாம், இப்ப ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோஷி நம்பி வாழதான் சொல்றோம். ஏன் சொல்றோம், அவர்கள் அவரிடத்துல வச்சிருந்த நம்பிக்கை, அவர் கூடவே இருந்தார்கள், அவர் சொன்னதை கேட்டார்கள், அதனால இன்னி வரைக்கும் ஆளவந்தாள் சிஷ்யர்கள் இவாளை பத்தி பேசிருக்கோம். எங்காத்துல ப்ரூஃப் இருக்கு, எங்க வம்சத்துல இருந்த திருக்கோஷி நம்பி ஆளவந்தாள் சிஷ்யன் அவரே கையெழுத்து போட்டு சர்டிபிகேட் கொடுத்துருக்கார். இப்ப நம்ம பிஇ படிச்சிருக்கோம் இல்லாட்டி எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோம், தெருவில் போய் சொன்னா நம்ம மாட்டோம் சர்டிபிகேட்டை காணுங்க, இன்னாவுடைய சிஷ்யன் இன்னாவுடைய சிஷ்யன் என்ன சர்டிபிகேட்டே கேட்க மாட்டோம், அப்படியா அப்படின்னு கேட்டுப்பான். லோகத்தை சர்டிபிகேட்டே வேண்டாத ஒரு தகுதி என்ன, இன்னாவுடைய சிஷ்யன் இன்னாவுடைய சிஷ்யன். எழுத்தே வேண்டாங்க, எழுத்து அவசியம் இல்லை, சரியா பாஷை அவசியம் இல்லை, உயிராய பெற்றேனோ ஊமையை போலே பாஷை கூட அவசியம் இல்லை. ரமண மகர்ஷி எத்தனையோ ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தா அவர் அவ பேர் கூட ரமண மகர்ஷிக்கு தெரியாது, அவ பேர் கூட ரமண மகர்ஷிக்கு தெரியும், ஆனா அவர் குருவா ஏத்துண்டா சிஷ்யால ஆயிட்டா, இவருடைய பாஷையோ அவ பேசல, அவர் பாஷையோ இவா பேசல, ஆனா என்ன கொடுக்கணுமா கொடுத்தா, என்ன வாங்கணுமோ வாங்கினா கிளம்பி போனா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்துட்டு இருக்கா, எத்தனையோ பேர் வந்துட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா. பாஷையோ பேரோ எதுவுமே அவசியம் இல்லாத ஒரு சம்பந்தம் சத்குரு சம்பந்தம். சரி, அது தெரியும், அதாவது குரு பிரபா வசதி 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 சொல்றேன்னா, லோகாயதமான விஷயங்கள் எதுவுமே தேவையில்லாதபடி ஒரு விஷயம் சத்குரு சம்பந்தம், ஆத்மபந்தம். அதற்கெல்லாம் லோகாயதமான ஒரு சம்பந்தம், ஒரு ப்ரூஃப் அவசியமா இருக்கு. ஆனா இது எதுக்குமே அவசியம் இல்லை, இது ஒரே ஒரு லிங்க் என்னடான பகவான் அப்படின்னு ஒண்ணுதான் இங்க அடையாளம். பகவான்ற ஒண்ணுதான் சத்குருவுக்கும் சிஷ்யாளுக்கும் நடுவில் ஒரு அடையாளம், வேற ஒரு லிங்கும் இல்லை. இன்னாருடைய சொந்தக்காரர் அதனால என்ன சிஷ்யனா சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க சொந்தக்காரர் பிளட் ரிலேஷன் தானே, என்ன சிஷ்யனா வச்சுக்கோங்கன்னு யாரும் சொல்லிட முடியாது. முதலியாண்டான் எம்பார் கோவிந்தர்லாம் சுவாமி ராமானுஜருக்கு ரத்த பந்தம், முதலியாண்டான் ஸ்வயம் சரியா சொன்னா ராமானுஜர் முதலியாண்டானுக்கு மாமா, சொந்த தாய் மாமன். ஆனாலும் சிஷ்யன் குருன்றது வேற, அதை கொண்டு தன் சிஷ்யனா ஏத்துக்கல. எம்பார் கோவிந்தர் சொந்த சித்தி பிள்ளை தம்பி, ஆனாலும் ராமானுஜர் என் தம்பி அதனால சிஷ்யனா வாடா அப்படின்னு கூப்பிடல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரத்தபந்தத்தை கொண்டு யாரையும் சிஷ்யனாகவோ சிஷ்யாகவோ ஏற்றுக்கவே முடியாது. பக்திய கொண்டுதான், பக்திய மட்டும்தான் பிராதான்யமா கொண்டு இவர்கள் சிஷ்யர்கள் சிஷ்யர்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால சத்குரு சம்பந்தம் அப்படின்றது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அத வந்து வேண்டாம், இது இல்லை, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு சிரேஷ்டம் சத்குருவுடைய பிரபாவம். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறோம்னா அத்தனை விசேஷம். சமயத்துல சில பேர்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா குருவோட நெருக்கமா இருப்பான், என்னமோ தோணும் அவளுக்கு தோன்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு குரு விட்டு ஒதுங்கி நிப்பா. அப்ப குரு விட்டு விலகி போவா, இவா விலகினான்றதுக்காக ஒதுங்கினான்றதோ குரு ஒண்ணும் பண்ண போறது. குரு எப்பொழுதும் போல அதே போல இந்த ஜீவன் நல்ல கதி அடையணும், பகவான் இஷ்டப்படி இருக்கணும், இந்த ஜீவனுக்கு நல்ல புத்தி வரணும், சௌக்கியமா இருக்கும். இவ்வளவுதான் தியானம். நீங்க அது குரு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும் இதேதான் தியானம். இவர் குருவே இல்லை, இவர் தண்டம் அப்படின்னு ரோட பிரச்சாரம் பண்ணாலும் இவ்வளவுதான் தியானம். இதுக்கு மேல தனியா ஸ்பெஷலா ஒண்ணும் பண்ண போறதே கிடையாது, ஒரே தியானம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், நல்ல கதி அடையணும், பகவான் இஷ்டப்படி அந்த ஜீவன் நடக்கணும். சத்குருடைய தர்மம் அவ்வளவுதான். இந்த குழந்தை நன்னா இருக்கணும், இந்த ஜீவன் நல்ல கதி அடையணும். தப்பு பண்ணிட்டுனா அந்த தவறுகள் வெள்ள வரணும்னு பிரார்த்தனை, சரியா பண்ணிட்டு இருக்கணும் இது எப்போதும் சரியா போகணும்னு பிரார்த்தனை, அவ்வளவுதான். யாருக்கா உடம்பு முடியல என்ன வியாதி சரியாகணும்னு பிரார்த்திப்போம், நன்னா இருக்கான உடம்பு நன்னா அப்படியே இருந்தா தேவையில்லை, இவ்வளவுதானே. பெருசா அவளுக்கு வியாதி வந்து அதுக்கப்புறம் நான் கைங்கரியம் பண்ணி அப்புறம் அவள் சரியா வரணும்னு ஆசைப்படுவோமா? உடம்பு நன்னா இருக்கணும், இப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே ஓட்டிட்டு போனா போதும், உடம்பு சரியில்லைன்னா சரியாகணும்னு பிரார்த்தனை, அவ்வளவுதானே. அந்த மாதிரி யாராவது தப்பான வழியில போனா அப்படி போறாளே போப்படாதேன்னு பிரார்த்தனை, சரியான வழியில போயிட்டு இருக்கா அப்படின்னா சரியா இன்னும் நன்னா போகணும்னு ஆசை, அகம்பாவத்திலிருந்து அகம்பாவம் குறையணும்னு பிரார்த்தனை, வினயத்தோட இருந்தாலும் அகம்பாவம் வராம இருக்கணும்னு பிரார்த்தனை. அது மொத்தம் பிரார்த்தனை ஒண்ணுதான், இப்ப தொந்தரம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு விளையதான். பயந்துட்டே இருக்கணும், அந்த பயம் போகணும்னு ஒரு பிரார்த்தனை, அசட்டு தைரியத்துல இருந்தா அசட்டு தைரியம் போகணும்னு ஒரு பிரார்த்தனை, அஜ்ஞானத்தில் இருந்தாலும் ஞானம் வரணும்னு பிரார்த்தனை, ஞானத்துல இருக்கான அஜ்ஞானம் வரப்படாதுன்னு பிரார்த்தனை, அவ்வளவுதான். இதேதான் குரு. அது கடைசியில பார்த்தா ரெண்டு பேருக்கும் பண்ணக்கூடியது என்னமோ ஒரே ஒண்ணுதான், சமத்துவம் யோகம் உச்சத்தேன்றது இல்லையா, சமத்துவம் அவ்வளவுதான். நாரத மகரிஷி கம்சனுக்கும் நல்லதுதான் பண்ணார், கோபிகளுக்கும் நல்லதுதான் பண்ணார், வேதவியாசருக்கும் நல்லதுதான் பண்ணார், எதுவுமே தப்பாவே பண்ணார். அதனால குரு மகிமா அபார மகிமா, அதி அதி அபார மகிமா குரு மகிமா, நிஜமாவே அத்தனை விசேஷம். அதனால சத்குரு சம்பந்தம் அப்படின்றது இந்த ஜீவாத்மாவுக்கான ஒரு ஐடி கார்டு, ஒரு ப்ரூஃப். அது ஆச்சரியமா ஒரு பாஸ்போர்ட் விசா மாதிரி, இங்கேருந்து வைகுண்ட லோகம் போகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் ஒரு விசா குரு சம்பந்தம், அவ்வளவுதான். நரகலோகத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அது பாபத்து ஒரு ஐடி ஒரு ப்ரூஃப் இருந்தா போதும், நரகலோகத்தை அழிச்சுட்டு போயிடுவோம். அதான் எனக்குதான் அப்படிதான் வந்துட்டான். சொர்க்கலோகம் போகிறதுக்கு ஒன்று பெரிய ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், புண்ணியம் இருந்தா போதும் அழிச்சுட்டு போயிடுதான். அதனால நீரேழு 14 லோகத்தை எங்க வேணா போயிட்டு வரலாம், அது ஒரு கஷ்டம் இல்லை. உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, ஆசைக்கு தகுந்த மாதிரி, சத்தைக்கு தகுந்த மாதிரி, பயத்துக்கு தகுந்த மாதிரி, பொறாமைக்கு தகுந்த மாதிரி லோகங்கள் லோகங்கள் மாறி மாறும். வைகுந்த லோகம் அப்படின்ற ஒண்ணு குரு கிட்ட, அது அந்த குருன்ற ஒரு பாஸ் இருந்தாதான் செல்லுபடி ஆகும். அதனாலதான் குரு அவ்வளவு சிரேஷ்டம். பயனன்றாகிலும் பாங்கல்ல ராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு மதுரை கவி ஆழ்வார். அதனாலதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பரபிரம்மம் வரைக்கும் குருவை சொல்லலாமோ அப்படின்னா நமக்கு ஒரு அருகதை கொடுக்கிறா இல்லையா, வைகுந்த லோகம்ன்ற ஒன்னு அடைவதற்கான ஒரு பாஸ் நமக்கு கொடுக்கிறாளா இல்லையா. நம்மளுடைய இங்க மாட்டின் இருக்கின்ற விலங்கள்லாம் அவிழ்த்து விட்டு நீ சுதந்திரமா போ வைகுந்தத்துக்குன்னு நம்முடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்றான் இல்லையா, பந்தங்கள் எல்லாம் அறுத்து போடுறா இல்லையா. வாழால் அறுத்து சொல்ற வைத்தியன் போல தன்னுடையதான வார்த்தைகள்னாலே, காரியங்கள்னாலே, தியானத்தினாலே, நாமஜப உபதேசத்தினாலே ஆச்சரியமா பக்குவப்படுத்துறதுனாலே நம்மள எல்லா விதமான இந்த ஆத்மாவை பீடிச்சிருக்கும்படியான அகம்பாவம், மமக்காரம், காமம், குரோதம், பயம், பிராரப்தம், வியாதிகள் எல்லாம் தீர்த்து வைகுண்ட லோகம் அழிச்சுட்டு போகிறதுனால அனுப்பி வைக்கிறதுனால குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக். இதனால நீங்க குரு நமஸ்காரம் பண்ணும், அவ்வளவுதான். குரு நமஸ்காரம் பண்ணணும்னு சனாதனமான தர்மம் மிரட்டல, குரு நமஸ்காரம் பண்ண பிச்சு விடுவோம் பிச்சு அப்படின்னு சொல்லல. இந்த குரு நமஸ்காரம் பண்றது எதுக்காக அப்படின்னா பரபிரம்ம ரூபமா இருந்துட்டு பரபிரம்மம் சொல்லும்படியான காரியத்தை நமக்கு பண்ணி தரதுனால குரு சாட்சாத் பரபிரம்மம். சமயத்தை ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சகாயம் யாராவது பண்ணானா நிஜமாவே நீங்க தெய்வம் போல அப்படின்றோம் இல்லையா. அத்தியாவசியமா ஒரு லோகாயுதமான சகாயம், ஒரு பெரிய கடல்ல மாறிட்டோம், டக்குனி யாராவது இருந்தாங்க பரவாயில்ல, ரெண்டு வருஷம் தானே நான் தரேன், ஒண்ணு கவலைப்படாதீங்க, முடிஞ்ச போது தாங்கணும். நிஜமாவே நீங்க தெய்வம், தெய்வம் மனுஷரூபத்தை வந்த மாதிரி கடன் அடைச்சுட்டேன் அப்படின்றமே. லௌகீகமான ஒரு சகாயம் பண்ணாலே அவர்களை தெய்வத்துக்கு சமானமா கொண்டாடும் பொழுது தெய்வத்தையே நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுனாலையும் நம்மையும் கொண்டு தெய்வத்தினிடத்தை ஒப்படைக்கிறதுனாலையும் குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதனாலதான் குருவை விசேஷம் அப்படின்னு எல்லா பிரிவாலும் சொல்றா அப்படின்னா, எத்தனையோ குருமார்கள்லாம் அவன் அவாவார குரு பிரபாவம் சொல்லுவான், அதனால அவ தன்னதானே பிராபல்யப்படுத்திக்கிறான், தற்பெருமை பேசிக்கிறான்னு அர்த்தம். ஆதிசங்கர், பகவத் பாதர், ராமானுஜர், சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி குருமார்கள் எல்லாம் சொல்றோம் அப்படின்னா அந்த குருமார்களுடைய பிரபாவம் ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு சொல்ற ரொம்ப விசேஷம். அதுதான் குரு பிரபாவம், ரொம்ப விசேஷம் அது. குரு பிரபாவம் பெண் பிள்ளைக்கு அந்த குரு பலம் கிடைச்சிருக்கும். எப்ப அவ வேண்டான ஊரை விட்டு கிளம்பும்போது இந்த குரு கிருப கிடைக்கும். பரீட்சித் மகாராஜனுக்கு 7 நாள்ல மரணம்னு போதுதான் குரு கிருப விசேஷமா கிடைச்சது. ஜம்முன்னு கிடைச்சது 7 நாள்ல மரணம் அப்படின்னு ஓடி 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 வராதாம் சுகப்பிரம மகரிஷி. 7 நாள்ல மரணம்னு அந்த குழந்தை வந்து சொன்னா உடனே அவன் கடகடகடான் ராஜி பரிபாலன் அந்த பிள்ளைக்கு ஒப்படைச்சான், பிராயோபவேசம் தீர்மானம் பண்ணிட்டான், கங்கை கரைக்கு வந்தான், உட்கார்ந்தான் ரிஷிகளோட. அதுக்குள்ள ரிஷிகள்லாம் வந்தா கேள்வி கேட்டா அவ கடகட ஆலோசனை பண்ணி முடிக்கிறதுக்கு சுகமம் வந்துட்டான். அவரே 2 நாள் கழிச்சு வந்தா 5 நாள் சப்தாகம் ஆயிருக்கும். சுகபிரம சீக்கிரம் வந்தாரு, 7 நாள் அது சப்தாகமா பாகவதம் இல்லைன்னா 5 நாள். சரி 6 நாள் வரைக்கும் பார்ப்போம், 1 நாள் கழிச்சு கடைசி 1 நாள் பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா ஒரே 1 நாள் சப்தாகம் முடிஞ்சிருக்கும், தொந்தரவே இல்லை வச்சுக்கோங்களேன் ஒரு விதத்துல. இல்லாட்டி முன்னாடியே அந்த குழந்தை சாபம் கொடுத்தவனே வந்திருந்தா கூட கொஞ்சம் நாள் கிடைச்சிருக்கும். ஆனா சாபம் கிடைச்ச உடனேயே வருஷத்துக்கு தெரியலையே, கொஞ்ச நாள் கழிச்சுதான், கொஞ்ச நேரம் கழிச்சுதானே, அப்புறம் தானே அவனுக்கு தெரியாது. அந்த குரு அத்தனை வேகமா, அத்தனை ஆசையோட, அத்தனை அவசரத்தோட, அத்தனை பரபரப்போட இந்த ஜீவனை சத்கதி அடைய வைக்கணுன்றதுல தீர்மானமா இருக்க. பெண் பிள்ளைக்கு அழகா ஊரை விட்டு கிளம்புற சமயத்திலே அந்த குரு கிருப வந்து விழருது. பல சந்தர்ப்பங்கள்ல அந்த குரு கிருப வந்திருக்கு அவளுக்கு, ஆனா கண்டுக்கல, இதுக்கு மேலையும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழகா வைத்தமானது பெருமாள் நேரடியா கொண்டு வந்து குருவை விட்டுட்டா. பலவிதமா வைத்தமானது பெருமாள் இத்தனை நாள் அவளை திருக்கோவிலை விட்டு போகாதபடி தடுத்துட்டு இருந்தா. ஏதோ ஒரு காரணம், சரி இன்னைக்கு போகலாம், சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம், சரி இன்னும் 1 மாசம் இருந்து பார்க்கலாம், 1 மாசம் பொறுத்து பார்க்கலாம், கொஞ்சம் நிலைமை சரியாச்சுன்னா அப்படி திருக்கோவில் இருந்துருவோம், இப்போ 1 மாசம் பரவாயில்ல, அவ்வளவு மோசமா இல்லை, இன்னும் 1 மாசம் இருந்து பார்ப்போம், நம்ம ஒரு டைம் வச்சுக்கலாம் இல்லையா, பீரியட், இன்னும் 1 மாசம் பார்க்கலாம், இன்னும் 1 வருஷம் பார்க்கலாம், இன்னும் 6 மாசம் பார்க்கலாம், இன்னும் 24 மணி நேரம் பார்க்கலாம், அந்த மாதிரி எவ்வளவு பார்த்துமே இப்படியே தடுத்துட்டு இருந்தால் ஒரு ஸ்திதியில வைத்தமானதால் தடுக்க முடியல. அவர் பார்க்கற இதே பொழப்பா வச்சிருக்கா, ஊரை விட்டு போகிறதே பொழப்பா வச்சிருக்கா, பிடிச்சி பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கோம், இனிமேல் ஊரை விட்டு போகாதபடி பணங்கள் முடிவு பண்ணா அழகா ராமானுஜர் வரும்போது இவளை கிளப்பி விட்டுட்டார். என் ஆச்சாரம் வந்து ஒரு பிடி பிடிச்சுட்டான்னா கிளம்ப மாட்டா, இனிமேல் நம்ம சொல்லி கேட்க மாட்டேங்கிறா, சத்குரு சொன்னா கேட்பாள் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா இவ்வளவு நாள் எப்படி இல்லாமோ தடுத்துட்டு இருந்த வைத்தமானது இன்னைக்கு அவரே தூண்டி விட்டார் கிளம்பிடின்னு. சரி பரவாயில்ல, இனிமேல் உனக்கு திருக்கோளர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கிளம்புட்டான். பிறகு டக்குன்னு மனசு விட்டு போயிடுது, அழகா மூட்டை முடிச்சது தூக்கி கிளம்பிட்டா வைத்தமான விசாந்தே படுத்துட்டு இருக்கா. கோளூர் வள்ளி குமுதவள்ளி கேட்டா, அப்படி குழந்தைய கிளம்புறாள், திருக்கோளர் விட்டுட்டு இத்தனை நாள் பிடிச்ச விஷயங்கள இவ தடுக்க வேண்டாமா, நான் இனிமேல் எனக்கு அந்த கவலை இல்லை, ராமானுஜன் எதிர்க்க ராம பாதுக்கும், இனிமேல் எனக்கு அந்த அவசியம் இல்லைன்னு பார்த்த விட்டு குழந்தை வெளில ஓடுறது, பின்னாடியே நம்ம ஓடுவோம் பிடிப்போம், சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச எதிர்க்க வரணும்னா விட்டுரும், அவ பாத்துக்கும் இந்த குழந்தைக்கு பிடிச்சதா, அந்த குழந்தை நல்ல அக்கறை இருக்க எதிர்க்க வரான்னா, அப்ப ஆடா நீங்க வந்து ஓடி வர பாத்துக்கோ அப்படின்னு நம்ம உள்ள காரியத்தை பார்த்து அதுக்கப்புறம் யோசிக்க கூட மாறணும். ஏன்னா அவன் மேல ஒரு ஆச்சரியமான நம்பிக்கை, அதுபோல வைத்தமானது பெருமாளுக்கு ராமானுஜர் மேல நம்பிக்கை, சத்குரு மேல பகவானுக்கு என்னமோ நம்பிக்கை நன்னாத்தான் இருக்கு, அதுல சம்சயமே கிடையாது. பத்மநாபனுக்கு 1 நாள் கூட ராமானுஜர் இடத்துலயோ சங்கரர் இடத்துலயோ சைத்தன்யம் மகாபிரபு இடத்துலயோ சந்தேகமே வர்றது, மனுஷாளுக்கு தான் சந்தேகம் வந்துட்டே இருக்கு. சத்குருமார்களுக்கு எல்லாம் அக்னி பரீட்சை வைக்கிறது எடுத்து வந்துடுறாங்க, சத்குருக்கெல்லாம் அக்னி பரீட்சை வைக்கிறது மனுஷாதான், பத்மநாபர் கிடையாது. பத்மநாபர் ராமானுஜர் ராத்திரியோட ராத்திரியா கிளப்பினார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, ராமானுஜன் இங்க இருந்தான்னா பூஜா முறையை மாத்திடுவான், ரொம்பவே வேண்டாம் ஊரை விட்டு கிளப்பிடுவோம் கிளப்பிட்டார் பாத்துருவோம் அப்படின்னு இல்லையா, ஐயோ ரொம்பவே வேண்டாம், ஒரு தீர்மானத்தை இருக்கான், ராமானுஜருடைய தீர்மானத்தை நம்மளால மாற்ற முடியாது, நியாயமான தீர்மானம் அது ஒண்ணு இருக்கே, நியாயமான தீர்மானத்தை மாற்ற முடியாது இல்லையா, குழந்தை பசியில அழறது அது நியாயம் தானே, அப்ப அழப்படாது அநியாயம் யாராவது சொல்ல முடியுமா, அது ஒரு அகம்பாவத்தை அழறது வைத்திகாரத்தனமா அழறது அப்படின்னா சரி அநியாயம் அப்படிவா அழுதோ தப்பு, அது நிஜமாவே நன்னா பசிக்கிறது வீல் 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 அழறதுன்னா அது ஒரு நியாயம் தானே, அது போல ராமானுஜருடைய தீர்மானம் நியாயம். இங்க இருந்தான்னா இந்த போத்திமார்கள் எல்லாம் அனுப்பும்படியா வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஸ்தாபிதம் பண்ணிடுவான், அதனாலே ராமானுஜம் ஊரை விட்டு போகட்டும்னு சொல்லி திருக்குறங்குடியில விட்டுட்டார். அதனால பகவானுக்கு எப்பொழுதுமே சத்குருவனிடத்துல பரம விசேஷமான நம்பிக்கை உண்டு, சத்குருவுக்கும் பரமாத்மாவிடத்துல பூரணமான நம்பிக்கை உண்டு. அதை தாண்டி சத்குருவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வந்தா பரம் பெரிய விஷயம். பகவான் மேல நம்பிக்கை வைக்கிறவ நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பகவானை நம்புறவ நம்ம மேல நம்பிக்கை வைக்க, உங்களுக்கே உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க. காதல 6 மணிக்கு நான் எழுந்துருவேன் நம்பிக்கையோட நீங்க படு பேர் சொல்லுங்க. அப்படியே 6 மணிக்கு எழுந்துருவேன் சொல்லுங்க. நான் கோபப்பட மாட்டேன் நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவேன் சொல்லுங்க. இனிமேல் யாரை பத்தி வம்பு பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணி அப்படியே நினைச்சு நிற்பேன்னு சொல்லுங்க. இன்னிலேருந்து ஆயுசு முடிகிற வரைக்கும் நான் சத்சங்கத்துக்கு விடாம வருவேன் சத்தியம் பண்ண முடியும் சொல்லுங்க உங்களால. அது எப்படி முடியும், அவசரத்துக்கு வெளியூர் போக வேண்டியிருக்கும் இல்லையா, திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா திடீர்னு ஆத்தேதான் அசம்பாவிதம் எல்லாம் சொல்லுவோம். அப்ப கூட சத்சங்கத்துல நம்பிக்கை வர மாட்டேங்கிறது, நித்திய சத்சங்கத்துல நிச்சங்கத்துல நல்லா சொல்லுவோம். ஆனா சத்சங்கத்தை மேல ஒரு தீர்மானமான ஒரு ஸ்ரத்த ஒரு விசுவாசம் வர்றது இல்லையே, அது வர ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. பகவானுக்கும் குருவிடத்துல நம்பிக்கை, குருவுக்கு பகவானத்துல நம்பிக்கை. வைத்தவானு பெருமாள் விஸ்வநாதியா படுத்துறான், அப்ப ஓடி ஓடி போற புடிச்சு புடிச்சு இருந்து வந்தான். இன்னைக்கு கவலை இல்லை, ராமானுஜன் வந்துவிட்டான். இனிமேல் அவன் நினைச்சாலும் போக முடியாது, அவளே ஆசைப்பட்டாலும் நடக்காது. இனிமேல் அவன் திருக்கோவில் விட்டு கிளம்பினா நேரம் இதோட வைகுந்தம் தான் போகணும், அவ்வளவுதான். இனிமேல் அவளுக்கு திருக்கோவில் விட்டா ஒரே கதி பரமபதம் ஆகிய வைகுந்தம் ஒண்ணுதான், இல்லைன்னா திரும்பி இங்கதான் வரணும். ஏன்னா எதிர்க்க ராமானுஜன் வந்தாச்சு. இனிமேல் அவள் எந்த ஊரும் போக மாட்டா, போக முடியாது அப்படின்னு விஸ்வநாதி ஏற்கனவே படுத்த படுக்கதான். நம்ம பத்மநாபர் வைத்தவானதி ரங்கநாதன்லாம் படுத்த படுக்கையை நான் கிடந்தவாறுதான் எப்பொழுதுமே அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னும் விஸ்வாந்தியா படுத்துட்டாரா. தாயார் சந்தோஷம் எட்டிப்பாரு, ராமானுஜன் வந்துட்டான் அப்ப ரைட்டு தாயார், அப்ப நீங்க படுத்துக்கோங்க அவசியம் இல்லை, உங்க தொந்தரவே பண்ண மாட்டோம். யார் யாரெல்லாம் ஊரை விட்டு கிளம்பணும்னு நினைச்சிருக்காலும் அவள் லிஸ்டெல்லாம் எடுத்து ராமானுஜன் நாங்க கொடுத்துறோம் நீங்க படுத்துக்கோங்க அப்படின்னு. அதற்கு தாயார் அப்பப்போ லிஸ்ட் எழுதி கொடுப்பாள், இன்னைக்கு அவள் ஊர் விட்டு கிளம்பலான்னு இருக்கா, 10 நாள்ல கிளம்புறதா பேசிக்கிறா ஊர்ல. அவன் ராத்திரி எனக்கு எப்படி நான் ராத்திரி போகும்போது பேசிட்டு இருந்தா கேட்டேன், அதனால அவ ஏதோ திருத்தனமா இருக்கிறதுனால கிளம்பலாம் நினைச்சுட்டு இருக்கா போல இருக்கு. அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் நிதி ஏற்பாடு பண்றா அவள் இங்கே இருப்பா. புருஷக்கார பூத்தை சும்மா இல்லை தாயா, சும்மாலாம் கிடையாது. திருவனந்தபுரத்து அரிலட்சுமி மகாத்மி எத்தனை பேர் தெரியும், ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு தாயார் உட்கார்ந்து இருக்கா. நம்ம பாக்குறதும் இல்லை வச்சுக்கோங்க, ரொம்ப இல்லை நீங்க பாக்குறது இல்லை. அவளுடைய காருண்யம் தான் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் பகவானிடத்துல சொல்றவள் அவள் மட்டும்தானே, வேற யாரும் சொல்ல முடியும். ராமானுஜர் வந்ததுனால தாயா திருமால் எல்லாரும் விஸ்ராந்தியா இருக்காளாம். ராமானுஜர் எதிர்க்க வந்துட்டா பெண்பிள்ளை ஊரை விட்டு கிளம்ப எல்லோருக்கும் புகும் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்னு கேட்க பெண்பிள்ளை பிடிவாதமா தன்னுடையதான வாக்கியங்கள் எல்லாம் சொல்றா. தான் அனுபவிச்ச விஷயங்கள், தான் கேட்டு தியானிச்ச விஷயங்கள், நிஜமாவே தீர விசாரிப்பதே உண்மை அப்படின்னு இல்லையா. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யும். இந்த மாதிரி இந்த பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் தீர விசாரிக்கணும், மனசுக்குள்ள ஆலோசனை பண்ணிட்டே தப்பான பேர் தப்ப அப்படின்ற சொல்றதுக்கு ஆலோசனை அப்படின்னு பேர். தீர விசாரணை அதான் ஆத்ம விசாரம்னு சொல்லணும். நம்ம விசாரப்படுறோம் ஆத்துல என்ன நடக்கும், அரிசி விலை ஏறிடுத்து, பெட்ரோல் விலை ஏறிடுத்து, மனுஷன் என்ன பண்ணுவா, அவ போசின்றாளே, நிறைய விசாரம் இருக்கு. ஆத்ம விசாரம் இல்லை, பக்தி விசாரம் இல்லை, பகவத் விசாரம் இல்லை. பாகவதம் போயிட்டோம், 10 அத்தியாயம் முடிஞ்சிருக்கு, நமக்கு ஒரு அத்தியாயம் கொடுப்பாளா, இன்னைக்கு அத்தியாயம் கொடுக்கலன்னா பாத்துக்கலாம், நமக்கு தெரிஞ்சவாள்லாம் வந்திருக்காளா, இங்க ஒரு மாமி வருவாளே இன்னைக்கு வரலையே, இவ பின்னாடி போயிட்டாலும் நேத்தி முன்னாடி உட்காந்து இருந்தாலே, ஓ சரி சரி நல்லா வாங்கினா, நேற்று அகம்பாவத்தை பாடினா இன்னைக்கு பின்னாடி தள்ளிட்டாளா, எல்லா விசாரமும் நடக்குது. பாகவத சத்தாகத்தை கூட பாகவத விசாரமே நடதா, இத்தனை அத்தியாயம் எடுத்தா ஜடபரதர் விஷயமா கபிலர் விஷயமா, நான் ஜடபரதர் ஆகலையேன்னு அந்த விசாரம் வரதில்லை. ஜடபரதர் விஷயம் அவர் ஒரு வேற ரூபணம் பார்ப்பான், சம்சார கோரம் இல்லை நமக்கு பாகவதம் நம்ம தான் எழுதினா மாதிரி சம்சார கோரத்தில் தான் சொல்லுவார். கொஞ்சம் அத்தியாயம் வாசிக்கிறது கடினமா இருக்கும், சரி ஒரு நாள் நடம் நடந்துட்டு வருவோம், இத்தனை அத்தியாயமா வாசிக்கிறாள், இவ வாச கொஞ்சம் நின்று கேட்கலாம், அவ வாச ஒரே வேகமா வாசிப்பாள், என்னெல்லாம் விசாரம் அப்படின்னு தான் சத்தாம பாராயணத்துக்கு நான் போக மாட்டேங்கிறேன்னா அங்கே பாகவத விசாரத்தை தான் எல்லாம் நடக்கும். அது தப்பில்லை, ஏன்னா அது வந்து கோகர்ணன் வாசிச்ச பொழுதே அப்படிதான் இருந்தது. கோகர்ணன் பாராயணம் பண்ற சமயத்துல பாகவத விசாரம் பண்ண ஒரே ஒருத்தன் துந்துகாரி மட்டும்தான், அது யாரும் பாகவத விசாரம் பண்ணல, அதனால மோட்சம் போகல. அடுத்த வாட்டி பாகவதன் எல்லாரும் பாகவத விசாரம் பண்ண ஹரியே வந்துட்டான். காரணம் நம்ம எதை விசாரம் பண்றோம்னு இருக்கு இல்லையா, இந்த சதயத்துக்குள்ள ஒரு பக்தி விஷயம் கேட்கிறோம், பெரியவாளை பத்தி கேட்கிறோம், குரு மகாத்மியம் கேட்கிறோம், பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், நாராயணியம், இல்லாட்டி பத்மநாப வைபவம், அப்படி விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். விபதக சந்தனக சஸ்வத விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். விசாரம் பண்ணிட்டே இருந்தோம்னா கஷ்டம் வந்தா, ஓ அப்ப கிருஷ்ணன் வந்திருக்கான், பகவான் வந்து நமக்கு கஷ்டம் வந்திருந்தா பின்னாடியே கண்ணன் வரா, சரி சரி அப்ப சீக்கிர கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்க போகிறது. சந்தனக சஸ்வத்து தத்திர தத்திர ஜெகத்குரு பவத்தக தர்ஷனம் எத்தியாது அப்புனர்பவ தர்ஷனம். அப்ப கிருஷ்ண தரிசனம் கிடைக்க போகுது, கஷ்டம் வந்துருக்கா, ஆஹா ஜோர், நம்ம கிருஷ்ணன் எங்கேயோ பக்கத்துல தான் ஒழிஞ்சுட்டு இருக்கான், இங்கே ரொம்ப பக்கத்துல இருக்கான், ரொம்ப பக்கத்துல இருக்கான், ரொம்ப பக்கத்துல இருக்கான். இந்த விசாரம் வரும். திரௌபதியுடைய கேள்வி, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷணாம் சரணாகதம்னு கேட்டுட்டோம்னா கஷ்டம் வந்துட்டான், உடனே கையை தூக்கின, என்னால முடியாது, கை தூக்கினேன், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷணாம் சரணாகதம். துருவச்சரித்திரம் கேட்கிறோமா, திருச்சி அவமானப்படுத்திட்டாளா, துக்கம் நினைச்சு அடைக்கிறதா, அப்ப உடனே சுனிதி சொன்னாலும் அவனையே பிடிச்சுக்கோ, அப்ப அவனையே பிடிச்சுக்கணும். வரவங்களை அவமரியாதை பண்ணா சுனிதி சொன்னது ஞாபகம், அவனையே பிடி, தமேவ வத்த ஆசிரய, நம்ம குழந்தை தானே, துணிக்கு நம்ம சொல்ற நினைச்சுக்கோ, அவனையே பிடிச்சுக்கோ, தமேவ வத்த ஆசிரய, அவனை பிடிச்சுக்கோடா, அவன் அந்த அற அவமரியாதை பண்ணா துணிக்கு சொன்னதை ஞாபகம் வச்சு அவனையே பிடிச்சுக்கோ. இதுதான் இதுக்கு பேர் பாகவத் விசாரம். இதை நீங்க பண்றதா நீங்க தான் பார்க்கணும், சொல்ல முடியாது, சொன்னா சொல்லுவேன், கஷ்டம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன விசாரம் பண்றாலும் உட்கார வச்சு நான் சொல்ல முடியும், என்ன அவசியம் இருக்கு எனக்கு, எனக்கு பத்மநாபுடைய விசாரத்தை பத்தி தான் கவலை, உங்க விசாரத்தை பத்தி கவலையே கிடையாது. அதனால எதை விசாரம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு உங்க ஹதயத்துல, இதுதான் திரும்ப திரும்ப பாகவதம் இப்படி வாசிக்கிறதா, அப்படி வாசிக்கிறோம், பாகவதம் வாசிக்கிறவாள் நான் குற்றம் சொல்லல, பாகவதம் வாசிக்கிறத குற்றம் சொல்லல, பாகவதம் வாசிக்கிறவாளிடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள் மாறணுன்றதுக்காக சொல்றோம். நன்னாலும் புரிஞ்சுக்கணும், துந்துகாரி விஷயத்தை சொல்லும் போது அவெல்லாம் சொல்றா இல்லையா, விஷ்ணு தூதர்கள் அவன் ஒருத்த ஒழுங்கா கேட்ட, மத்த யாரும் ஒழுங்கா கேட்கல, நீங்க துந்துகாரி மாதிரி சத்தையோட கேளுங்கோன்னு அர்த்தம், துந்துகாரி மாதிரி சத்தையோட வாசிக்கணும்னு அர்த்தம், சோதாவா இருக்கணும், கோகர்ணன் மாதிரி சத்தையோட வாசிக்கணும்னு அர்த்தம். அது கோகர்ணன் எப்படி வாசிச்சான், பாராயணம் எப்படி பண்ண, கோகர்ணன் மாதிரி பாராயணம் பண்ணும். ஏன்னா அந்த ஏழு நாள் அந்த ஜீவன் மோட்சம் அடையிறது அவனுக்கு தெரியறது. அது ஏழாவது நாள்ல அழக விஷ்ணுதூதர்கள் வந்து புஷ்ப விமானம் வந்து இறங்கி அவர்களை கூட்டிட்டு போறது அவனுக்கு தெரியறது. அப்ப பாகவதம் எவ்வளவு சத்தியோட பாராயணம்னா கோகர்ணன் மாதிரி பண்ணணும்னு ஆலோசிச்சுக்கோங்க. பாகவத பாராயணம்னா கோகர்ணன் மாதிரி ஏழாவது நாள் அங்க பிரபு வந்து நிக்கிறது தெரியும். உடனே அவன் சொன்னதை சொல்ல அத்தனை பேரும் நம்பரா திரும்பியும் பாராயணம் பண்றான். கடைசியில் அவன் ரெண்டாவது பாராயணத்துக்கு பெருமாள் கீழே இறங்கினார்கள், அது பாராயணம். அவன் முதல் பாராயணத்துக்கு ஒரு ஜீவனுக்கு மோஷம் கிடைச்சிடுத்து, அப்பதான் பாகவத கத்தன் பாகம் தெரியும் அவனுக்கு. ஆனா அபிஷியலா பாகவத சப்தாகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணது, அப்பதான் ஃபர்ஸ்ட் அபிஷியல் பாகவத சப்தாகத்துல மோஷம் கிடைச்சது. ரெண்டாவது பாகவதத்தை வந்து அத்தனை பேருக்கு சேர்த்த ஸ்ரீஹரி பாகவதத்துக்கு அத்தனை பேர் வந்துட்டா, பக்தி முக்தி ஞானம் வைராக்கியம் பிரகல்லாதம் திருவன் இத்தனை பேர் வந்துட்டான். அதுக்கப்புறம் சத்தாகம் பண்ணானு தெரியல, அவனு கிளம்பி போயிட்டானா இருந்தானு தெரியல, அதை எப்படி சொல்லல, விட்டுட்டா அடுத்த கதை என்ன மீண்டும் எப்பன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் அப்படியே கவனிக்காம விட்டுடுறோம். அழகா ரெண்டாவது சத்தாகம் பண்ணா இத்தனை பேர் இவ்வளவு பேரும் ஐஷம் அடி வந்தானே, இவன ஐஷம் இருக்க மாட்டானா, எத்தனை ஆசிரியம். அது பேர் பாராயணம். அந்த மாதிரி நீங்கள் அனுபவிக்கணும்ன்றதுக்காக சொல்றது, யாரையும் குற்றம் சொல்றது இல்ல, யார் மேலையும் காழ்ப்புணர்ச்சி இல்லை, யார் மேலையும் பொறாமை இல்லை, யார் மேலையும் வெறுப்பு இல்லை, யார் மேலையும் கவலை இல்லை, யார் மேலையும் கோபம் இல்லை. எனக்கு இந்த பூஷன் நான் உண்டு, என் பத்மநாபம் உண்டு, இருக்கிறது நாமசங்கீதம் இருக்கு, ஜபிக்கிறதுக்கு அழகா பாகவதம் இருக்கு, நினைக்கிறதுக்கு கிருஷ்ணலீலா இருக்கு, இதை தாண்டி வேற விஷயத்தை யோசிக்க எனக்கு என்ன அவசியம் இருக்கு. அந்த பரமானந்தத்தின் எல்லையை நீங்க அனுபவிக்கணும்ன்றதுக்காக இத்தனை சொல்லணும். குறைகள் சொல்றோம் அப்படின்னா குறைகளை சரி பண்ணிட்டு நீங்க நன்னாகணும்ன்றதுக்காக சொல்றோம். அந்த ஒரு ஆசை வேணும், அத்தான் விசேஷம் அது. அதனால அந்த விசாரம் சொல்லிட்டு விசாரம் பண்ணணும். இந்த பெண் பிள்ளை தான் கேட்ட விஷயங்கள் அவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிருக்கா, பாகவதம் ராமாயணம், பாகவத விசாரம், ராமாயண விசாரம், குரு பரம்பர விசாரம், ராமானுஜ வைபவ விசாரம், இத்தனை தூரம் விசாரம், ஆத்ம விசாரம் மாதிரி தன் வாழ்க்கையில அதனால் வரைக்கும் கேட்ட விஷயங்கள் சத் விஷயங்கள், சத் விசாரம்னு பேரு. நம்மளாம் துஷ்ட விசாரம் பண்றோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இவள் அழகா பக்தி விசாரம், சத் விசாரம், கேட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே அசபோட்டுண்டே இருந்தா. துந்துகாரி பத்தி சொல்லும் போது சொல்றா இல்லையா, விஷ்ணு தூதர்கள் பகல் போதெல்லாம் கேட்டதெல்லாம் ராத்திரி முழுக்க யோசிச்சுட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன கதை கேட்டானோ அதே சிந்தனை அடுத்த நாள் கதை ஆரம்பிக்கிற வரைக்கும் நமக்கு என்னென்ன கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது பாருங்க. அங்கதான் பிரச்சனை, முதல் நாள் என்ன வரும்னு தெரியும், ரெண்டாவது நாள் என்ன வரும்னு தெரியும், எத்தனாவது அந்த வரைக்கும் தெரியும் பாருங்க. நீ முடிஞ்சாச்சு, நீ வராக அவசாரம் முடிஞ்சு கொடுத்து யாராவது பூசா வந்து நீ எவ்வளவு ஆயிருக்கும் தெரியாதா, முதல் நாள் வராக அவதாரம் அது கூட தெரியாதா, அதுல ஒரு ஜெத்து இது பெரிய குத்தமா. என் வரைக்கும் அந்த ஆழம் பார்த்திருக்கா பல பேர், அதனாலதான் பயம் அனுபவம் இது. எனக்கு அவளையே கிடையாது, எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணும் தெரியும், அவனை தெரியும் இவ்வளவுதான். இவா தெரியும்னு நம்மளை கொண்டாடினான்னா தெரியலேன்னு ஒதுக்கி தள்ளினா நமக்கு என்ன போறது, அது ஒரு குத்தம் அத்தனையோ நான் பார்க்க அது தெரியாதா, என்ன பெரிய புத்தகம் எடுத்துக்கிட்டு வரா, கிளாஸுக்குலாம் வேற போயிட்டு இருக்கா, ஊரெல்லாம் போயிட்டு இருக்கா, முதல் நாள் எத்தனை அத்தியாயம் வரைக்கும் தெரியாதா அப்படின்னு ஒரு பார்வையிலே ஒரு கேள்வி தொக்கி நிற்கும். பல பேரை பார்த்துக்கா, திருவனந்தபுரத்தை கோடி பல பேரை பார்த்தாச்சு, பல பேரை பார்த்தாச்சு, அது புதுசா வரப்ப குருஜிக்கே தெரியல, சந்தோஷம் அவளுக்கு புதுசா வரவாளுக்கு, அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். விசாரம் எப்படி எல்லாம் இருக்குன்றதுக்காக சொல்ல வர, இந்த விசாரம் கேட்ட விஷயங்கள் அப்படி விசாரிக்க கப்பிலர் அவ்வளவு அழகா தேவகுதி எல்லாம் சொன்ன சாங்கிடம் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார், அவர் கிளம்பி போயாச்சு. அதையே விசாரம் பண்ணிட்டு இருந்தா எது வரைக்கும்னா சரீரத்தை விட்டு அவர் கிளம்புற வரைக்கும் விசாரம் பண்ணிட்டு இருந்தார். துருவன் ஓம் நம பகவதி வாசுதேவாய் உபதேசம் பண்ணார், பகவத் தியானம் அதையே விசாரம் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டா அஞ்சு மாசம் முடிஞ்சது பகவான் வந்துட்டான் காட்சி கொடுத்துட்டு, பிரகல்லாதன் கர்ப்பத்துல கேட்ட விஷயத்தை விசாரம் பண்ணிட்டே இருந்தான். அதனால அஞ்சு வயசுல ஸ்தம்பத்த ஸ்தம்பே என திருஷ்யதே, அந்த விசாரம் பண்ணாலே என்ன ஸ்தம்பத்துல நரசிம்மன் தெரிஞ்சிருக்க மாட்டான். இந்த விசாரம் நம்மள நரசிம்ம வைரவன் கேட்கல, எத்தனை தடவை விசாரம் பண்ணிருக்கோம், எத்தனை ஸ்தம்பத்துல நரசிம்மரை பார்க்கற ஆசைப்பட்டிருக்கோம், கிடையவே கிடையாது. பத்மநாபர் கோயில் எத்தனை ஸ்தம்பம் இருக்கு, 365 கால ஸ்தம்பம் இருக்கு, ஏதாவது ஒன்று தட்டி நரசிம்மர் எல்லாம் வராதா பாக்குறோமா, அந்த விசாரம் வரணும். பெண்கள் அவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிக்கணும், அதுக்கு சொல்ல வரேன். நம்ம மனசுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு பார்த்துக்கோங்க, ஒரு 81 வாக்கியங்கள் சொல்லணும்னா 81 விஷயத்தை எவ்வளவு ஆலோசனை பண்ணிருக்கா. சத்தம் எதுக்கு கேட்கறதுனா திரும்ப திரும்ப அந்த சக்தி விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்கணும். யாருக்கு கஷ்டம் இல்லை, யார் வீட்டுல வியாதி இல்லை, யார் வீட்டுல பிரச்சனை இல்லை, யாருக்கு அவமரியாதை இல்லை, யாருடைய வாழ்க்கை சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துட்டு சொல்லுங்க. ராமன் உண்டா, சீதை உண்டா, கிருஷ்ணன் உண்டா, வசுதேவர் உண்டா, தேவகி உண்டா, யசோதா உண்டா சொல்லுங்க. யார் வாழ்க்கை பிறந்ததிலே பாவித்த சில்வர் பூன் சொல்ற வரைக்கும் கஷ்டம் தானே, யாருக்கு கஷ்டம் இல்லை, இதெல்லாம் ஒரு காரணமா. மனசே சரியில்லை, மனசு சரியில்லை தான் தப்பு, அங்கதான் பிரச்சனை. மனசு சரியாகிறதுக்காக சத்தங்கள் சொல்றோம், மனசு சரியாகிறதுக்காக தான் பாகவத பாராயணம், மனசு சரியாகிறதுக்காக தான் பத்மநாபர் கோவில், இத்தனையும் மறுபடியும் மனசு சரியில்லை என்ன, அதான் அதான் பிரச்சனை. மனசு சரியில்லை, மனசு சரியில்லை, நீங்க சொல்ற அர்த்தம் வேற, மனசு ஒரு துக்கமா இருக்கிறது. நான் சொல்ல மனசு இல்லை, மனசு சரியில்லை, அவங்க மனசு சரியாயிருச்சுன்னா எல்லாம் சரியா. நான் சொல்ற அர்த்தம் அது, மனசே சரியில்லை, நீங்க சொன்னாங்க மனசே சரியில்லை, மனசே சரியில்லை, அங்கதான் பிரச்சனையே. நீங்க சொல்ற மனசே சரியில்லை வேற, நாங்க சொல்ற மனசே சரியில்லை வேற. அதாவது மனசு சரியாக அதுக்கு இத்தனை விசாரம் அவசியம். சச்ச விஷயம் கேட்கிறேளா, எல்லாம் ஓரம் தள்ளிடுங்கோ, கவலை இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், ஆட்டுல பிரச்சனை இருக்கட்டும், நீங்க யோசிச்சு இது வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாலும் யோசிக்க நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. நீங்க யோசிச்சு அதோட உங்க கஷ்டங்கள் இனிமேல் வரப்போறது இல்லைன்னு ஒரு எல்லோ வரதா யோசிங்க, வேண்டாம் நாங்க சொல்றது இல்லையே, அதிகமானதானே மிச்சம். நீங்க ஒரு பக்கம் கஷ்டத்துக்கு ஒரு பிளான் பண்ணி தீர்வு பண்ணா அது இன்னொரு பக்கம் அது இல்லையே அப்படின்னு நிற்கும். நீங்க அது கருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளையை அடிச்சேன்னா அது உடனே குடிச்சு போறேன்னா வெள்ளையே கிடையாது, நான் சிவப்பு, நீ என்னமோ கருப்புன்னு அடிச்சு வெள்ளையை அடிச்சியே ஐய அப்படின்னு அது சிரிக்கும் நம்மள. நீங்க பிரச்சனையை ஒவ்வொன்றத்துக்காக வந்து அதை மாத்தி மாத்தி இந்த வெங்காயத்தை தோல் உரிச்சு உரிச்சு இது பண்ற அது பண்ற, நீங்க உரிக்க 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 அது புது வேஷம் போண்ட, நான் மாறி இங்க உட்காந்து இருக்கேன் தெரியும், அந்த கொசு இப்படி அடிச்சுன்னா அடிச்சுதான் நடப்போம், இங்க உட்காந்து இருக்கும் அதே கொசு. இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஏமாந்து போயிட்டு அவசியம் இல்லை. கவலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், வியாதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க எல்லாம் ஒரே பக்கமா இருக்கா, எல்லாம் ஒரே பக்கம் நம்ம கிட்ட தானே இருக்கு, எல்லாம் ஒரே பக்கமா தான் இருக்கு. கவலைகள் வியாதிகள் பிரச்சனைகள் இருக்கட்டும், மனசு மனசு ரொம்ப பெருசு, எல்லாம் ஒரு ஓரம் தள்ளி வச்சிருந்த ஒரு பக்கம் பத்மநாபம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். சராசு மாறி சராசு மாறி மனசு, ஒரு பக்கம் இந்த கவலைகள் பாரங்கள் பிரச்சனைகள் உடல் வியாதிகள் பிராரப்தம் இதெல்லாம் ஒரு தட்டில் போட்டுருங்க, இன்னொரு பக்கம் பத்மநாபம் வச்சிருக்கோம், எது வெயிட்டா இருக்கும், சத்தியமா பத்மநாபம் தான் வெயிட். அப்ப இது லேசா இருக்கு, நீங்க என்ன பண்ணல, இங்க வைக்கவே மாட்டேங்கிறது, இங்க ஒண்ணுமே வைக்கல, சராசரி இந்த பக்கம் ஒண்ணுமே வைக்காம ஒரே உடம்பே சரியில்லை, மனசே சரியில்லை, வீடு முழுக்க ஒரே பிரச்சனை, நான் சொன்னா யாரும் கேட்கறது இல்லை, எனக்கு ஒண்ணுமே சரியா இல்லை, ஜோசிக்காரம் போனா ஏழரை நாடு, இந்த பக்கம் பாரம் கூடிட்டே இருக்கு. இந்த பாரத்தை குறைக்கணும்னா ഇപ്പൊ ഇവിടെ ഭാരത് എന്ന് വെച്ചാൽ താനായിട്ട് മാറി കയറിയിട്ട് പിന്നെ താന കീഴിറങ്ങും, താന കീഴിറങ്ങും. അതെ വിട്ടുവിട്ടു ഇന്ന പക്കം ഭാരം ഏറ്റിട്ടേ ഇരിക്കും പത്ത് പേരുടെ ചൊല്ലി, അതാ വേറെ പാവമില്ല കഷ്ടപ്പെടാ. ഇന്ന പക്കം ഭാരം കൂട്ടി എവിടെ മുടിയുമോ കൂട്ടിട്ട് പോകും. എവ്വളവ് കൂട്ടിനാലും പ്രാരബ്ധം വരയ്ക്കും വെച്ചിരുന്നു അവിടെ. ഇന്നൊരു പക്കം ഭ്രമണാവണം എങ്കിലോ എന്തിയോ മേലെ പോലും എന്തിയോ മേലെ പറണ്ടു പോലും. അതോടെ വാമനനുടേ തിരുമുഖം മണ്ഡലം, ഭഗവാൻ വാമന തിരികെ വളർന്നവണ ഒരു സ്ഥിതിക്ക് മേലെ അരളി പാക്ക മുടിക്കുക, ഒരു തിരുവടി നേരെ അതൊക്കെ സത്യലോഹം പോച്ചില്ലയാ. നന്ദമാരി പത്മനാഭം ഒരു പക്കം വെച്ചാ ചെന്ന ഈ മേലെ ഒരു വീട് നീങ്കതാ ഭദ്രമാല പിടിച്ചു വെച്ചിട്ട് അത് മേലെ കൊണ്ട് ഘനപരിച്ചിട്ട് ഇന്റെ പക്കം മാറ്റി വയ്ക്കുക പത്മനാഭം. ഇന്ന് പക്കം വെച്ചാച്ച ആ ഭാട സർ അവിടെ നമ്മൾ എന്നാ പണിയിട്ട് പത്മനാഭം പേപ്പർ വീട്ട് മാറി വെച്ചിട്ടോ പ്രശ്നങ്ങളെല്ലാം ലൈനാ വെച്ച് അതെല്ലാം പറക്കപ്പെടാതിരിക്കും അത് മേലെ കൊണ്ട് പത്മനാഭം വെച്ചിട്ടുണ്ട്. ഭദ്രമ അപ്പേ സെറ്റിൽ ആയിട്ട് അതാ കഷ്ടം, അതാ കഷ്ടം. പത്മനാഭം പേപ്പർ ആയിട്ട് ഇല്ലേ ഉങ്ങളെല്ലാം പറന്നു പോകണം. അവൻ ഇന്ന് പക്കം വെച്ചാൽ പോകണ നന്ന പറന്നു പോകും. വലിയ കൊടുങ്കാറ്റ് അപ്പടിന്റാ സ്വാതി തിരുനാൾ കൊടുങ്കാറ്റ്, വലിയ കൊടുങ്കാറ്റാ. എപ്പടിന്നാ இந்த மேகங்களெல்லாம் தள்ளிவிடக்கூடிய கொடுங்காற்று, சம்சாரன்ற மேகங்களை தள்ளிவிடக்கூடிய கொடுங்காற்று பத்மநாபன். அதனால பத்மநாபன வைங்கும் பத்மநாபன் சத்சங்கம் சத்குரு நாமஜபம் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டே வச்சுக்கோங்க அவ்வளவுதான். இந்த பக்கம் ஒண்ணுமே தெரியும். இதெல்லாம் இருந்தாலும் பெருசா பாதிக்காது. பெண் பிள்ளை அதான் பார்த்தா இன்னும் அது ஆக்கியமே ஆரம்பிக்கல இன்னைக்கு. இதுல வேற சனிக்கிழமை முடிஞ்சுன்னு வேற நான் சொல்லிடுறேன். பத்மநாபத்தை விழிச்சோம் அவ்வளவு விஷயங்கள்ட்ட கடிச்சு சொல்ல வரேன். பெண் பிள்ளை ரகசியம் எத்தனை விதமா எப்படி எல்லாம் பார்க்க முடியும்னு பார்த்துக்கோங்க. அழகா ராமானுஜரிடத்த இந்த பெண் பிள்ளை பேசுறா. தான் என்ன விசாரம் பண்ணாலும் அந்த விசாரத்துல அவளுக்கு என்ன புத்தி கிடைச்சதோ அந்த புத்தியை கொண்டு சுவாமி ராமானுஜரிடத்துல பேசுறா. நம்ம லௌகீகமான அனுபவங்களை கொண்டு பேசுறா போல அவள் ஆத்தியாத்மிக விஷயத்துல அழகா விசாரம் பண்ணி அந்த விசாரத்துல அவளுக்கு கிடைச்ச பதில்களை கொண்டு சுவாமி ராமானுஜரிடத்துல அழகா பேசுறா. அழகா சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு வாக்கியம் திரும்பி ரீக்கா போறதாவே இல்லை. திரும்பி அழகா ஆனந்தபுரம் முக்கியம் ஆரம்பிச்சு எனக்கு கஷ்டம். அழகா ஒவ்வொரு வாக்கியங்களா சொல்லிட்டு வரா. ரொம்ப விசேஷமா நான் சிறியன் என்றேனோ பெரிய திருமலை நம்பியை போலே அப்படின்னா ராமானுஜர் மெய்னு சிரித்து கேட்டிருந்தார். உடனே அடுத்த வாக்கியம் சொன்னா பெண் பிள்ளை நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. அஷ்யன் ஒரு சத்திஷ்யை பிரபாவம் இந்த வாக்கியம். இது வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்களோட நடந்த ஒரு பிரபாவம். ஸ்ரீரங்கத்துல ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன் இருந்தார். ஸ்ரீரங்கம் கேட்கணுமா? மகாத்மாக்கள் குழுமி கடக்கும்படியான ஒரு ஸ்தலம், பிரபந்தத்துக்கு குறைவில்லாத ஒரு இடம், வேதத்துக்கு குறைவே இல்லாத ஒரு இடம், அழகுக்கு குறைவில்லாத ஒரு இடம் ஸ்ரீரங்கம். பத்மநாபத்தை சாதி சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் தெய்வமா. அது ஸ்ரீரங்கத்தை வசதி சொல்ல நினைச்சிடாத பத்மநாபா அந்த தர்மம் அதனால சொல்றேன்னு சொல்லி விசேஷ தர்மத்தின் அடிப்படையில திருவனந்தபுரத்தில் உட்கார்ந்து ஸ்ரீரங்கத்தை வர்ணிச்சிருக்கேன். ஆச்சரியமான ஸ்ரீரங்கம். பத்மநாபன் தானே ரங்கனாபுரத்துன்னு இருக்கான், பத்மநாபன் தானே சீனிவாசனா நின்று இருக்கான், பத்மநாபன் தானே குருவாயூரப்பனா நிற்கிறான். அதனால தெய்வம் எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டு இருக்கேன். அவன் ரங்கன்னு நான் தனியா பார்த்தா நான் மாறினேன். என் பத்மநாபன் ஸ்ரீரங்கம்ல ரங்கநாதன் பேரோட படுத்துட்டு இருக்கான். என் பத்மநாபன் கோமணத்தை கட்டிட்டு குருவாயூர்ல குருவாயூரப்பனா நிக்கிறான். என் பத்மநாபன் திருமலையில சீனிவாசனா நிக்கிறான். என் பத்மநாபன் பத்ரியில நாராயணா இருக்கான். என் பத்மநாபன் பண்டரிபுரத்துல பாண்டரங்கனா இருக்கான். என் பத்மநாபன் துவாரக்கில துவாரகாதீசனா இருக்கான். என் பத்மநாபன் எல்லாம் என் பத்மநாபன் தான். ஒருவேளை சிவபெருமான் கோயில் போனால் என் பத்மநாபன் சிவன் வேஷம் போட்டிருக்கான் பார்த்துட்டு வருது. பிள்ளையார் கோயில் போனா என் பத்மநாபன் பிள்ளையார் வேஷம் போட்டிருக்கான்னு பார்த்து வந்துருக்கேன். அதனால எனக்கு ஒரு குழப்பமே கிடையாது, நான் தெளிவாத்தான் இருக்கேன். என் பத்மநாபன் அழகா ரங்கநாதனா அவர் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீரங்கம் ஆச்சரியமான ஒரு ஸ்தலம், மகாத்மாக்கள் மண்டி கடந்த ஒரு ஸ்தலம், சௌதர்மாசியத்துக்கு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுலாம் தங்கியிருந்த ஒரு ஸ்தலம், ஆதிசங்கர பகவத் பாதல் அத்தனை பேரும் கொண்டாடும்படியான ஒரு இடம் பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கம். ஆச்சரியமான ஒரு இடம். குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பு எழுகமல பூவழகர் என் அரங்கத்து இன் அமுதர்னு ஆண்டாள் புலம்பின ஒரு ஸ்ரீரங்கம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானை அப்படின்னு பெரிய ஆழ்வாரும் ரங்கநாதன் இடத்தின் வயசான காலத்துல நீர் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்ன ஒரு பெருமாள். என்னுடைய பாவங்கள் எல்லாம் குடிச்சுட்டான் ரங்கன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் இரும்பனன்றும் உண்டனீரும் போதரும் கொள்க எந்த அரும்பினி பாவமில்லா மகன்றன என்னை விட்டுன்னு சொன்ன ஸ்ரீரங்கம். கங்குலும் பகலும் கந்தையில் அறியாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு நம்மாழ்வாரும் புலம்பின ஒரு ஸ்ரீரங்கம். கருவரங்கத்தே இருந்து கைதொழுதேன் திருவரங்கத்தே மிசைன்னு ஆழ்வார்கள் எல்லாம் சொன்ன கரு கர்ப்பத்தை இருக்கும்போது திருவரங்க கை நோக்கி கொள்கிறார் ஆழ்வார். அப்பேற்பட்ட ஒரு திருவரங்கம், சாதாரண திருவரங்கம் அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் நின்னவர் கோன் விரையோர் கோயில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீள்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ள நோக்கின்றதேன் தீண்டத்தகாத சாதியில பிறந்த திருப்பான ஆழ்வாரின் தனக்கு பூஜை பண்ணப்பட்ட லோகசாரங்க முனிவர தோல் மேல தூக்கிண்டு வர சொன்ன ரங்கநாதன் பள்ளி கொண்ட ஸ்ரீரங்கம். வண்டின முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. ஆச்சரியமான திருவரங்கம், திருவரங்கம் என்னும் கோயில்தானே அப்படின்சார் நிகமாந்த மகாதேசிகர். நித்தியம் பகவானுடையதான விஸ்வரூப தரிசனத்துக்கு யானையும் குதிரையும் கோமாதாவும் ஜம்மனை வந்து நிக்க வைய வாசிச்சு திருப்பள்ளி எழுச்சி பாடி சுகமா எழுந்திருக்கும்படியான ரங்கநாதன் ரங்கராஜன் சாட்சாத் ராஜாதி ராஜன் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய வேர், ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய அஸ்திவாரம், ராவணே கொண்டாடின ரங்கநாதன், பலராமனும் வந்து தொழுத ரங்கநாதன், பெரியவராட்ச பெரிய பெருமாளாச்ச, கோவிலும் பெருசு பெருமாளும் பெருசு, பெரிய பெருமாள் கருடனும் பெருசு, ஆச்சரியமான ஸ்ரீரங்கம். எங்கேயோ கேரளத்துல பிறந்த குலசேகர ஆழ்வாரும் என்றுவரோ என் கண்ணிடைகள் கழிக்கும் நாளேன்னு ரங்கன இன்னைக்கு பார்ப்பேன்னு கதறி எழுத ஒரு ஸ்ரீரங்கம். புஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்திரே தினே தினே தமகம் சிவசா வந்தே ராஜானம் குலசேகரம் அப்படின்னு எங்கேயோ இருந்துண்டு குலசேகராழ்வா ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரை புலம்பின ஒரு ஸ்ரீரங்கம், அத்தனை பேரும் புலம்பின ஒரு ஸ்ரீரங்கம், நம்மாழ்வாரும் அழுத ஸ்ரீரங்கம், பெரியாழ்வாரும் ஆனந்தத்தை தளச்ச ஸ்ரீரங்கம், திருப்பான ஆழ்வாரையும் ஆண்டாளையும் முழுங்கின ரங்கநாதன். ஸ்ரீரங்கத்துக்கு என்ன குறவுண்டோ, திரைக்கையால் அடிவருள்ள காவேரி அப்படியே அலாலையா வந்து ரங்கநாதன் திருவடி தடை கொடுக்கும்படியான ஸ்ரீரங்கம், ஒரு வாசல்ல முழுக்க அப்படி பார்த்துடும்படியான ஸ்ரீரங்கம், பக்கத்துல நின்று அப்படியே நேனிச்சு நிற்கும்படியான அவள் தாவு தாவினா நேர இரண்டாவது அடியில் ரங்கநாதத்தில் முட்டிந்து வேளம், அப்படி ஒரு ஸ்ரீரங்கம் ஆவரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாளுடைய ஸ்ரீரங்கம், ராமானுஜனையும் வசீகரித்த ஸ்ரீரங்கம், நிகமாந்த மகாதேசிகரும் மணவாள மாமணிகளும் புலம்பின ஒரு ஸ்ரீரங்கம். ஹரே கிருஷ்ணா, அவ்வளவு பெரிய ஸ்ரீரங்கம் இருக்கு, சாதாரண ஸ்ரீரங்கம் இல்லை. அந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு ஆச்சாரியம், விசேஷமான ஆச்சாரி, நல்லா வியாக்கியானம் பண்ணுவார், வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஜோரா சொல்லுவார், எல்லா இடத்திலும் பிரியமா பழகுவார், தப்புன்னா தப்புன்னு சொல்லுவார், சத் சக்ஷணங்கள் பூரணமா இருந்த ஒரு சதாச்சாரி. ஒரு சந்தர்ப்பத்துல அவர் ஸ்ரீரங்கத்துக்கு இன்னொரு பக்கம் போயிட்டு வர காவேரியில பரிசில்ல வர, பரிசில்றது இந்த வட்டமா இருக்கும் தாழி அப்படின்னு சொல்லுவார், எத்தனை பேர் பாத்திருக்கா எனக்கு தெரியாது, ரொம்ப சில சில இடங்களில் மட்டும்தான் அந்த பரிசில் தாழிகள்லாம் காண கிடக்கு. இன்னைக்கு அதை பார்க்கணும்னா ஒகேனக்கல் போனோம்னா அங்கே உண்டு பரிசில் தாழி, மற்ற இடங்களில் பரிசு எனக்கு தெரியல, அரியன் போனதில்லை பார்த்தது உண்டு, அந்த மாதிரி பரிசில் வட்டமாக இருக்கும் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பரிசில் அவர் அழகா காவேரி ஆத்தங்கரையுடைய அந்த பக்கத்திலேருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி வர, சந்தியா வேளை கொஞ்சமாக இருக்கிறது, திடீர்னு மழை வேற வந்துடுச்சு, எப்ப மழை பெய்யும்லாம் தெரியாது, அதுவும் காவேரியில எப்பொழுது வெள்ளம் வரும்னு தெரியும், காவேரி ரொம்ப கம்பீரம் உண்டு, எந்த இடத்துல மேடு எந்த இடத்துல பள்ளம் கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு ஆறு காவேரி, ஜம்முன் அகலமா பார்க்கற பார்த்தல பயமா இருக்கும், அதுவும் நிறைய மழை காலத்திலாம் பார்த்தோம்னா வெள்ளம் கரபரண்டு ஓடும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு தடவை அவ்வளவு வெள்ளம் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள வரைக்கும் ஜலம் வந்துடுச்சு, காவேரி ஆத்தங்கரையில நல்லா நடக்கணும் கோவிலுக்கு, ஆழ்வார்த்தன மாதிரி பக்கத்து கிடையாது, ஆழ்வார்த்தன அப்படி ஆத்தங்கரை ஏறின உடனே கோவில் கிடையாது, நல்ல உள்ள தள்ளி தான் ஸ்ரீரங்கம், ஆனா அதுக்குள்ளேயே வெள்ளம் வந்துருக்கும், அப்ப காவேரியோட வெள்ளம் எப்படி இருக்கும் பாருங்க, அது ஒரு ரெண்டு பக்கமும் வேறு, ஒரு பக்கம் காவேரி ஒரு பக்கம் கொள்ளிடம், ரெண்டு பக்கம் வெள்ளம் கதை பண்ணணும், நேர ஸ்ரீரங்கம் தான் முதல்ல மாட்டோம், என்னோட தீவு தானே மணல் மேடு தானே ஸ்ரீரங்கம், மணல் மேடு மாலை மாறுதானே காவேரி போயிட்டு இருக்கான், ஆச்சரியம் அதுல அழகா வந்துட்டு இருக்கா பரிசில்ல. சந்தியாவோட கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிருக்கு, திடீர்னு மழை வேற நல்லா கும்மிருட்டு வந்துடுச்சு. காவேரியில வெள்ளம் அதிகமாகற, வெள்ளம் அதிகமாக தானாவே அந்த பரிசில் சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த சாழி தானா பி வேகமா சுத்தம் சோழல மாட்டிட்டு வேகமா சுத்தி அப்படியே தலை குப்பரை தள்ளி விட்டுடும். அப்ப அந்த ஓடக்காரன் சொன்னான், இந்த பரிசல் ஓட்டணும், யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த நதியில குதிச்சுட்டு காவேரியில குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு கரை போய் சேர்ந்து விட்டா மற்றவாழ் நிம்மதியா போய் கரை சேரலாம், இல்லைன்னா பரிசில் தவிழ்ந்துடும். ஏன்னா ரொம்ப ஆள் அதிகமா இருக்கிறதுனால என்னால ஓடம் போட முடியல, துடுப்பு போட்டு தள்ள முடியல, மழை வேற பெய்யறது, சூழல் வேற அதிகமா இருக்கு, வெள்ளம் வேற அதிகமாயிருக்கு, அதனால ஓரிவர் இந்த நதியில குதிச்சு நீச்சல் தெரிஞ்சவா குதிச்சு அப்படி நீந்தா காவேரி இருக்கவா நீஞ்சிருவா. இப்ப கங்கை கடல இருக்கவா சாதாரணமா நீந்துவா, ஹரித்வால எல்லாம் பார்க்கலாம் ரொம்ப சாதாரணமா வாங்கி வா, நீந்துறத பார்த்தா நமக்கு பயமா இருக்கும், அவள் எப்படி நீந்துருவாள். அந்த மாதிரி காவேரி நல்லா வளரம் தெரிஞ்சவா அழகா நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். அதனால அவன் சொன்னான், யாராவது ஓரிவர் இந்த தாழிலேருந்து குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு கரை சேர்ந்தா மற்றவாழ்ல நிம்மதியா கரை சேரலாம், இல்லைன்னு சொன்னா எல்லாரும் முழுக வேண்டியதா, நீச்சல் தெரிஞ்சதா நீஞ்சு போச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இருட்டு வேற இருட்டுல தெரிய வேற தெரியாது, அது வேற கஷ்டம் இருக்கு, கரை தெரியாது, அதுவும் மழையில வேற நீஞ்சலும் வெள்ளம் வேற அதிகமாயிட்டு இருக்குன்னா அந்த ஓட்டத்தை நீஞ்ச முடியாது. இந்த கரை இந்த கரை இப்படி போறோம்னா வெள்ளம் எப்படி போகும், ஆளு வெள்ளத்தோட போக்குலதான் அடிச்சுட்டு போகுமே ஒழிய நம்ம போற போக்குல போக முடியாது. கால வெள்ளம் அப்படின்றோம், கால அடிச்சுட்டு போகிறது இல்லையா நம்மள, நம்ம ஒரு பக்கம் போகணும், நம்ம இளமை திரும்பியா நாங்க எதிர்பக்கம் போனா நினைச்சாலும் அது நம்மள முதுமைக்கு தான் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. நம்ம காத்தா அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம், காத்தா அதுக்குள்ளே அஞ்சு மணி ஆயிடுறது, அதாவது இன்னும் ஒரு மணி மூணு மணியா இருந்தா நல்லா இருக்கும், நம்ம திரும்பி பின்னாடி நைட்டு போகணும் ஆசைப்படும், ஆனா காலம் அது காத்தால வந்தாச்சு முடிஞ்சா எழுந்துக்கோ ரெடி படுத்துக்கோ அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அது யாருக்காகவும் நிக்கிறது இல்லை, யார் பேச்சும் கேட்கறது ரொம்ப சமத்து காலம்தான். பகவான் ரொம்ப பிடிச்சது எதுன்னா காலம் தான், டைம் தான், யார் சொன்னாலும் கேட்கறது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நீ வந்தா வா, நின்னா நின்று, போனா போ, கேட்டா கேளு, விட்டா விடு, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் போறேன். பற்றுதல் இல்லாத ஒண்ணு காலம் அதுபாடு எல்லாரையும் கவலீகரம் பண்ணி போயிட்டே இருக்கு, எதற்கும் நிக்காம போயிட்டு இருக்கு காலம். அது போல காவேரி வெள்ளம் அடிச்சுட்டு போகும், நடக்கவே முடியாது. நான் இப்பதான் நடந்து பார்த்தோம் நாங்க காவேரியில், நாங்க ஒரு பக்கம் நடந்தா நாங்க எங்கேயும் நடக்கணும்னு பார்த்தா இன்னும் பக்கம் நடந்துருக்கோம், நாங்க நாங்க இப்படி போயிட்டு இருக்கோம் பார்த்தா அது இன்னும் பக்கம் ஆக்சன் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப தூரம் நடந்தா மாதிரி இருக்கேன் நடந்தா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அதே இடத்தான் நின்று இருக்கோம், நடக்கிற மாதிரி காலம் மட்டும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். எதிர வெள்ளத்துல நடக்க முடியல, கால மக்கள் இவ்வளவுதான் சொல்லலாம், அதுலயே நடக்க முடியலன்னா மழையில நல்ல வெள்ளத்துல நீந்துற எவ்வளவு கஷ்டம், யாருக்கும் தைரியம் இல்லை, போனா எல்லாரும் சேர்ந்து போவோம், நல்ல மனசுதானே சேர்ந்து போவோம் அப்படின்னு முடியும் வேண்டாம். அதுல இந்த ஆசாரியனும் இருக்கார், அவர் வெளியூர் போயிட்டு வந்துட்டு இருக்கார், அவர் நிறைய பேர் இருக்கா அந்த காவேரி ஆத்தங்கரை கடக்கணும் நினைக்கிறோம், அவரோட சிஷ்யா தான் எல்லாருமே வந்திருக்காரு. அதுதான் சமயத்து சொல்றதுலாம் வரமா சாபமான்னு தெரியாது, அந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கு, ஆனா யாரும் குதிக்க மாட்டேங்கிறாளாம் காவேரியில. இப்படி எல்லாருடைய ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா குரு காப்பாற்று, அது ஒண்ணு இருக்கே. அது சிலதெல்லாம் பிராக்டிக்கல் அப்படி சொல்லணும், அந்த வார்த்தை உள்ள புரியும், அந்த வார்த்தை சொன்னாதான். அது நம்பிக்கையோ ஒண்ணு ஒரு பக்கம், சில பேருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் இதுக்கு நம்ப மாட்டான் அனாவசியமா குதிக்கணும், பார்க்கலாம் பார்க்கலாம் இதுக்கு மேல முடியாது, தானா கமிழ போடணும் அப்ப குதிச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம், இதுக்கு மேல கவிழ்ந்த அப்ப குதிச்சுக்கலாமே, கொஞ்ச நேரம் பாக்கலாம், எல்லாம் ஓட்டு பண்ணி ஓட்டு பா ஓட்டு பா அப்படின்னு அவன் பாக்குறான். என்ன பண்றது அவனுக்கு தெரியலாம, யாரையும் குதிங்கன்னு தள்ள முடியாது, அவளா விருப்பப்பட்டு குதிச்சாதான் உண்டு, இது ரொம்ப கஷ்டம் ஓடக்காரனுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பார்த்த அந்த கணபுரத்தாள் ஒரு ஸ்திரீ, இந்த ஆச்சாரியனுடைய சிஷ்ய அவள், உடனே பார்த்தா யாரும் குதிக்கிற மாதிரி இல்ல, நான் சொன்னதுதான் நிறைய நேரம் சொல்லி முடிச்சுட்டு யாரா குதிப்பாளு காத்துட்டு அதுக்குள்ள பேசிட்டா கணபுரத்தாள், அப்பா தாழிக்காலம் நீ 100 வருஷம் நன்னா இருப்பேடா, உன் குடும்பம் நன்னா இருக்கும்டா, வம்சம் சௌக்கியமா இருக்கும்டா, கண் போன்ற என் ஆச்சாரியனை கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தை சேர்த்துன்னு குதிச்சுட்டான். சொல்லி முடிச்சோட குதிச்சுட்டான், என்ன ஒரு சஃபிஷியை பார்த்துக்கோங்க, அதுக்காக நீங்க குதிக்கும் நான் சொல்ல வரல, இப்படிலாம் சொல்றாரு போயிட்டு குதிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட வேண்டாம். சொல்றேன் அவளுடைய அந்த ஸ்ரத்தை டக்குன்னு குதிச்சு விட்டாளா, ஒரு ஸ்திரீ புருஷத்திலேயே போய் இருக்கா, ஆனா ஒரு ஸ்திரீ அப்படி குதிச்சு விட்டாளா இருட்டு வேற. உடனே அவன் பார்த்தா கட கடன எல்லாருக்கும் டக்குன்னு அதிர்ச்சி, அவசரப்பட்டு குதிச்சுட்டாலும் நிறைய பேச முடியல, குரு வேற எதிர்க்கு நிற்கிற குரு அந்த பக்கம் போன பின்னாடி என்னென்ன பேசிக்கலாம், அப்படி பேசிருக்கப்படாது, அவள் அப்படி பண்ணது சரியில்லை, குரு ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். அவளை திட்டிருக்க நம்ம எதிர்க்க எல்லாம் அப்படி தலையாட்டிப்பா. நம்ம பின்னாடி இருக்கிற 10 பேர் 100 குரூப்பா பிரிஞ்சு 1000 விஷயம் பேசுவான். இருக்கிறது 10 பேர் 100 குரூப்பா பிரியும். அப்பப்போ ஒவ்வொரு குரூப் குரூப் பிரியும் அப்படி கூட்டணி மாதிரி. தேர்தல் கூட்டணிலாம் ஒண்ணுமே இல்லை, சத்சங்க கூட்டணி நான் பார்த்துட்டு இருக்கேனே. எத்தான இடங்கள்ல பாக்குறோம், எத்தான சதாச்சாரங்களை பாக்குறோம், அதான் கீழ எத்தனை பேரை பாக்குறோம். அப்படி இல்லைன்னா குருவா உட்கார முடிஞ்சிருமா இங்க தைரியமா? இதெல்லாம் தெரியாம உட்கார்ந்து முடியுமா? பெரிய கஷ்டம். அது 10 பேர் 100 குரூப்பா பிரிவா, அதான் 100 1000 விஷயம் பேசும். அந்த குரூப் மாறிண்டே இருக்காது, அழகா இருக்கும். இப்போ இப்படிலாம் கூட உண்டு. ஓ, இந்த கதபத்தை மாத்தி மாத்தி சொல்லுற மாதிரி நேற்று ரெண்டு ஒன்னா இருக்கு, நீ போதும் ரெண்டு இப்படி நிற்கும். எனக்கு அவளை பத்தி அப்பயே நீ ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்து கட்ட கட 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 ஏதாவது ஆயிண்டே இருக்கும். தானும் ஒன்றும் பேசல, ஒரு வழியாக இது வந்துடுச்சு. காவேரி ஆத்தங்கரை வந்துடுச்சு. குரு புலம்பர, அடடா ஒரு ஸ்ரீ இப்படி குதிச்சுட்டாளே. இவர் பேசப்பட்டாங்க, அவள் குதிச்சுட்டான் அசிச்சோ, அவள் குதிச்சுட்டாளே. இப்படி ஒரு ஜீவனுடைய எடுத்து அவர் தனக்காக விஷயம் ரொம்ப துக்கம் தாங்க முடியல. அவர் எங்கூட ஏன் குதிச்சு, அவர் அவர் நினைச்சாரு சரி நான் குதிக்கலாம்னு நினைக்கப்போ அவர் குதிச்சுட்டான். ஆச்சாரன் பார்த்தாரு சரி நம்ம குதிச்சிடும், நமக்கு அவர் நீச்சல் தெரியும், நம்ம குதிச்சுடுவோம், இவெல்லாம் கரை சேரட்டும். நம்ம கரை சேர்ந்தோம்னா ரங்கநாதனை பார்ப்போம், ஆத்து அடிச்சுட்டு போயிருந்தா பரமபதத்தை போய் நாராயணனை பார்ப்போம் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதானே, கரை சேர்ந்தா ரங்கநாதன் தரிசனம், ஆத்தோட போயாச்சுன்னா பரமநாத பரமபதநாதனுடைய தரிசனம், அவ்வளவுதானே. அவர் 2 வருஷத்துல எதுவும் ஏதோ ஒண்ணு கேரண்டி. அதனால அவர் தைரியமா குதிக்கலாம்னு நினைக்கிறது கூட அந்த கணபுரத்தை சொல்லிட்டு குதிச்சு விட்டார். இந்த பெண்பிடாதான் சொல்றான், நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. இப்படியே விட்டுட்டு டென்ஷன்ல நிற்கும் கதை, முழு கதையும் சொல்லி முடிச்சுடுவேன். இப்படியே அவரான குதிச்சவன் என்னானோ அவருக்கு கேள்வி வருது. குதிச்சாலாம் வாஸ்தவன் தான், ஆனா அவன் என்னானா? இவன் குதிச்சுட்டா, இவன் கரை ஏறிட்டா. உடனே அந்த குரு கிளம்ப மாட்ட, எல்லாரும் அவன் அவசரப்பட்டு குதிச்சுட்டா பேசுறாளாம். குரு இப்படியே புலம்பிட்டு இருக்கார கரையோரத்துல. அப்பா எங்கேயாவது இருக்காளா தேடுங்கப்பா, நீ பரிசு எடுத்த எங்கேயாவது தேடன்பா, எங்கேயாவது இருக்காளா பாருப்பா அப்படின்னு புலம்புற. நல்ல மழையில நினைச்சுட்டு இந்த சரீரத்தை அப்படியே காப்பாத்தலாம் அவளை, ஏன்னா இத்தனைக்கும் நல்லவளா இருக்கா. அப்ப இன்னும் நிறைய நாள் இருந்து ரங்கநாதன் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. சரீரத்தை நன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, பத்மநாபம் நிறைய பார்க்கலான்றதுக்காக. நீங்களா சரீரத்தை சொகுசா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நன்னா வச்சுக்கணும் ஆசைப்படுறேன். அங்கதான் பிரச்சனையே, சொகுசு வேற நன்னா வச்சுக்கிறது வேற. சொகுசுன்னா அது கேட்கறதெல்லாம் கொடுக்கறது, அது கேட்கறது கேஸ் லெவல் இருக்கோ நிறைய வாழைக்காய் பஜ்ஜியாகவும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியாகவும் சாப்பிட்டா அது சொகுசு. அதுக்கு பசிக்கிறது என்ன உண்டோ அது ஆகாரமா கொடுத்தோம்னா அது நல்லது. அது பாத்துக்கிறது, சரீரத்தை பாத்துக்கிறது வேற, சொகுசா வச்சுக்கிறது வேற. உங்களுக்கு ஏதாவது 99% நீங்க சொகுசா தான் வச்சிருந்துருக்கு. 100 சொல்லலாம், ஏதோ குறைக்கணும். இதுலயா 100 மார்க் வாங்கும் போல எல்லாத்துலயும் 30, 15, 5, 2, 7, 3 இப்படிதான் போயிட்டு இருக்கு. நாமஜபம் 1.5 மார்க், சத்குரு நம்பிக்கை 3.75 மார்க், சத்சங்கம் அட்டண்டன்ஸ் 2.5 மார்க். 10க்கு 10 போறது கஷ்டம், அது சரியா 100க்கு 100. சரி, இப்ப சுகுதா வச்சுக்கல 100க்கு 100 அப்படின்னு அது ஒரு சந்தோஷம் தான். எங்களுக்கு சந்தோஷம், இதுலயாவது 100 வாங்கினாலே பரவாயில்ல, இது ஒரு லட்சணம் அப்படின்னு வச்சுப்போம். கஷ்டம், அதனால இந்த ஆச்சாரியன் பாக்குறார், எப்படியாவது அந்த சரீரம் நிறைய நாள் இருந்து பக்தி பண்ணி ரங்கநாதன் அனுபவிச்சா நன்னா இருக்குமே நினைக்க ஒரு புலம்பின் இருக்கா. அதுக்குள்ள அந்த ஸ்திரீ குரல் கொடுத்துறாங்க, கணபுரத்தார் ஆச்சாரியரே கவலைப்பட வேண்டாம், அடியே நீங்க சௌகரியமா இருக்கேன்ற காவேரி ஆத்து நடுவுல. இங்கதான் பார்த்தா காவேரி ஆத்துல ஒரு மேடு இருந்திருக்கு, மணல் மேடு. இந்த வெள்ளம் கொண்டுதான் அவளை கணல் மேட்ல தள்ளி விட்டுருக்கு. காவேரியத்துல மணல் மேடு ஒட்டி போனா கூட நாங்க குளிச்சுட்டு இருந்தோம் ஸ்ரீரங்கத்துல. கொஞ்ச தூரம் அப்படி நடந்து போனா பார்த்தா அவளதான் மணல் மேடு, மணல் மேடு. தூரத்தையும் பார்த்தா தண்ணி மேல நடக்கிற மாதிரியே தெரியும், அது கரெக்டா கணுக்கால் அளவு ஜனம் தான். அது அவ்வளவு பெரிய மேடு, மணல் மேட்ல கொண்டு அவளை தள்ளிடுத்தான். மணல் மேடு சைட்ல இருக்கு, ஆனா அந்த வெள்ளம் எப்படியோ ஒரு தள்ளு தள்ளிடுச்சு. ஆச்சாரனுக்கு பரம சந்தோஷம். உடனே பரிசுக்கார் அங்கதான் சமயத்தை எனக்கு தெரியும் நான் போறேன்னு சொல்லி அழகா போயிட்டு அவர் வைஷ்ணு எடுத்துட்டான். வந்த உடனே அவருக்கு பரம சந்தோஷம். இந்த கணபுரத்தை அவர் திருவடியை பிடிச்சுட்டு அழுதான். இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரங்கநாதா 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 அப்படின்ட்டான். உடனே அவர் எழுந்தான், இந்த அழுக்குடம்பு எச்சில்வாய காப்பாத்துறதுக்காக காவேரி ஆத்துள்ளையும் மேடாக இருந்தீரோ அப்படின்னு, மணல் மேடா இருந்து என்னை ரஷித்தீரோ அப்படின்னு கூட இருந்தவாள் தலை குனிஞ்சு நான் வைக்கப்பட்டு. இந்த நம்பிக்கை நமக்கு இல்லையே, இந்த நம்பிக்கை நமக்கு இல்லையே. காவேரி ஆத்துல ஒரு மணல் மேடா இருந்து இந்த அழுக்குடம்பு எச்சில்வாய ரஷித்தீரேன்னு சாவா ஜீவனை கரையேற்றிட்டேரே, கரை சேராத ஜீவனை கரையேற்றிட்டாரு. எங்கடா நான் காவேரி ஆற்று ஒரு மணல் மேட்டை கொடுத்து அங்க ஒரு கரையை கொடுத்து ஏத்திட்டாரு, முழுகிற நிலைமையில கூட அப்படி கரையேற்றி விட்டுட்டுக்கிறேன். பிரதேந்த ஆச்சாரியம் சிரிச்சுட்டே சொன்னாராம், எனக்கு விசுவாசம் அப்படின்னா அப்படியே ஆகும் அப்படின்னுட்டார். நம்முடைய நம்பிக்கையின் அளவு குரு பிரபாவம் புரியும். நன்னா ஞாபகம், குரு பிரபாவம் அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உங்க நம்பிக்கையின் அளவுதான் உங்க குருவுடைய பிரபாவம் உங்களுக்கு புரியும். இது மேல வார்த்தையே வேண்டாம். பத்மபாபரை கூப்பிடுறார் சங்கரர், வரா அப்படின்னுட்டார். வராறாம், தண்ணியா இருக்க எப்படி வருவேன் குரு, ஏன் புத்தி இல்லாம கூப்பிடறா, ஒரு வண்டி அனுப்பப்படாத ஒரு ஓரத்தை அனுப்பப்படாத, அங்கேயும் வாரான்னு கூட வர முடியுமா? பிராக்டிக்கலா லாஜிக்கலா யோசிக்க வேண்டாமா? எதுவுமே யோசிக்கலையா? குரு கூட்டாரு நடந்தார், அங்க 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 ஒரு பத்மம் வந்து அவரை தாங்கிட்டு, தாமரை தாங்குமா மனுஷால? அப்ப அது குரு பிரபாவம், குரு கிருப்பைன்ற ஒரு தாமரை. அதனால அழகா நடந்து அக்கறை வந்துட்டார். உங்க நம்பிக்கையின் ஆழம் எவ்வளவோ அது வரைக்கும் உங்க குருவுடைய பிரபாவம் நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் புரிஞ்சுக்கிறா, சில பேர் நம்பிக்கையின் அளவு. ஒரே கிளாஸ் எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறார், ஒரு குழந்தை 100க்கு 100 வாங்குற, ஒரு குழந்தை ஃபெயில் ஆகுறது யாரோட குற்றம்? சொல்லிக் கொடுக்குற டீச்சர் மேலேயா? இல்லையே, அவாவாளுடைய ஸ்ரத்தை, அவாவாளுடைய ஸ்ரத்தை. குருவை பிடிச்சிருந்தா மோட்சம் அடையலாம், குருவை பிடிச்சிருந்தா பிரச்சனைகள் தீரும், குருவை பிடிச்சிருந்தா குடும்பம் சௌக்கியமா இருக்கும், குருவை பிடிச்சிருந்தா உடம்பு ஆரோக்கியமாகும். உங்க நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்து, உங்க நம்பிக்கையின் ஆழம் எவ்வளவு தூரம் போகிறதோ அத்தனை தூரம் குரு பிரபாவம். நன்னா ஞாபகம், ஒருவேளை குரு மோசமானவராகவே இருக்கட்டமே, இல்லாட்டி விவரமே தெரியாத வாழ குரு வேஷம் போட போலி சத்குருமார் அப்படிச்சுப்போம், போலி குருமார்கள் அப்படியா இருந்தா கூட உங்க ஸ்ரத்த சரியா இருக்கிற வரைக்கும் பகவத்கிருப்பை நீங்க அனுபவிச்சிடலாம். ஒரு ஸ்திரீ ஒரு குரு நித்தியம் போய் பால் கொடுத்துட்டு இருந்தார், அவர் வழக்கமா வச்சுட்டு இருந்தார் மாடு பால் கறந்து விற்கிறவர். ஒரு நாள் அவர் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அப்ப உடனே அந்த குரு கோச்சுட்டார், எதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆத்திர வெள்ளம் அதிகமா எடுத்து மழை பெய்ய மழை பெஞ்சு நின்னவன வெள்ளம் போயிடுச்சு, நடந்து வந்தேன். பகவான் நாமத்தை சொன்னா தண்ணி மேல நடந்து வர முடியும், உனக்கு தெரியாதா, காரணம் சொல்றியன்னு சொல்லிட்டேன். உடனே கேட்டு போயிட்டா, சரி சுவாமி மன்னிச்சிருமோனு போயிட்டா. அந்த மாதிரி அவனுக்கு ஒன்றும் பெரிய மழை கொற்ற மழை, இப்ப படம் ஏதோ தப்பமா நினைஞ்சுட்டு வந்தா அழகா பாலை கொடுத்துட்டா. இப்ப பார்த்தா இந்த மழை நீ வருவேன்னு எதிர்பார்க்கல, எப்படி வந்த என்ன சாமி அன்னைக்கா நீங்க சொன்னீங்களே, இன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு நல்ல நாமத்தை வந்து பகவான் மேல தடம் பண்ணுறது தண்ணி மேல அடக்க முடியாதுதான் கேட்டாரு. ஆமா தண்ணி மேல நடந்து வந்துட்டேன்னு இவர் பயந்து போயிட்டாரு. நிஜமாவா அப்படின்னு? ஆமா சாமி உங்களுக்கே சந்தேகம்னா, நீ நடந்து காட்டுறியா என்ன? அவ பாட்டுக்கு போனா அழகா தண்ணி மேல நடந்து போயிட்டு இருக்கா. இவருக்கு இவருக்கு பயம், தண்ணியில இவருக்கு நடந்து பழக்கமா இல்லை அவருக்கு, இவருக்கு தண்ணி மேல நடக்க விஜயில அவருக்கு தெரியாது. இவர் பார்த்தாச்சு நம்மளும் நடக்க முயற்சி பண்ணலாம் சொல்லி அந்த வேஷ்டி எல்லாம் மேல தூக்கி நினைஞ்சிருக்கிறாருன்னு எடுத்து எல்லாம் மேல சொல்லிக்கிட்டு இருந்தா திரும்பி பார்த்தா, என்ன சாமி என்ன? இல்லம்மா ஒருவேளை கார் உள்ள போயிட்டு நினைச்சிடும் இல்லையா, அதை அவங்களை தூக்கி வச்சுக்கிறேன். இவருக்கு பெருசா அந்த நம்பிக்கை தண்ணி மேல நடக்க முடியும்னு நம்பிக்கை இல்ல. அப்ப சிரிச்சா, ஓ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு விட்டா. அப்பதான் அவருக்கு பிராரம் அடைஞ்சா போல இருந்தது, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்து. அதனால உங்க நம்பிக்கை உங்களுடைய ஸ்ரத்தையின் ஆழம் பிரபாவம் பகவத் காருண்யம் ஒரு சத்குரு பிரபாவம். இது நான் சொல்ல போலி குருமாரத்தை நீங்க பக்தி வச்சா கூட அவ சொல்றதை கேட்டா கூட அந்த ஸ்ரத்தை இருந்ததுன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும். தமிழ்வாழ நிறைய போலி குருமார்கள்லாம் மாற்றலாம். அந்த மாதிரி தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த மாதிரி அந்த குரு எடுத்தவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொன்று எழுதுறார். அப்ப நான் சொன்னேன் அவர் எப்படி அதெல்லாம் அதை விட்டுடுவோம் நம்ம, அவர் உனக்கு சொன்ன நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்து நீ போயிட்டு அதுக்கு மேலே அதை யோசிக்காதே நான் சொன்னேன். அதுக்கு மேலே உடனே நீங்க அந்த குரு யாரு நீங்க யோசிக்கிறாரு அதை நான் சொல்லி சொல்லுவேன். பெரிய கஷ்டம் சொல்லக்கூடிய விஷயம் இது, அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ, இப்ப அவர் தானே இவர் தான் இந்த கணக்கே போடுறாரு, இதுதான் இந்த விசாரம் வேண்டாம் டக்குனு அங்கேயே உடனே ஒரு பிரேக் போட வேண்டுக்கும் உங்களுக்கு. உடனே அவன் மன சமாதானம் ஆயிடும். நான் சொன்னேன் அவர் உன்ன கெட்டு போச்சுனா இல்லையே உனக்கு தெரியும் நல்லதானே சொன்னான். ஆமா அவன் நல்லதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அவர் நல்லவர் கெட்ட வேண்டிய விசாரம் அடுத்து விட்டுடு. உனக்கு அவர்தான் நம்பிக்கை போயிடுதா, அது வரைக்கும் அவர் சொன்ன நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு சத்தியம். அதனால நம்பிக்கையின் ஆழம் பிள்ளை அதை சொல்றா. இந்த குரு நன்னா இருக்கணும்னு ஒரு ஆசை, இந்த குரு மேல அசாத்தியமான நம்பிக்கை, ரெண்டுமே காரணமாக கொண்டு தன் உயிரை பத்தி கவலைப்படாம தன் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம நீரில் குதித்தேனும் கணபுரத்தாளை போலே. என்ன ஆச்சரியம் பாருங்க, இங்கே எடுத்திருக்கா பாருங்க இந்த வாக்கியத்தை. நிஜமாவே இதெல்லாம் பள்ளியில தெரியாது. வைஷ்ணவ சித்தாந்தத்துல இந்த குரு பரம்பரா பிரபாவம் இதெல்லாம் படிக்கிறவாளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களே வெள்ளத்து. அந்த வாழ்க்கை தெரிய வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தைரியம், ஒரு தியாகம், ஒரு நம்பிக்கை அடியாளுக்கு இல்ல சுவாமி. அடியாள் முசல் குவிக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன சுவாமி? நான் திருக்கோவில இருக்கிறதுனால லாபமும் இல்லை, போகிறதுனால நஷ்டம். இந்த கணபுரத்தாள் மாதிரி ஒருத்தியா நான் இருந்தேன்னா நீ சொல்றது சத்தியம், நான் போகப்படாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சுவாமி, அல்பமானவள் என்ன போய் போகாதேன்னு சொல்றேளே அப்படின்ட்டா. பெண்பள்ள ராமானுஜர் கேட்டுண்டா எல்லாம் சேர்த்து வச்சுதான் குரு பதில் சொல்லுவான். நம்ம எல்லாம் டியூன் பண்ணி விட்டுட்டு நல்லா புலம்பட்டு கடைசியில ஒரே ஒரு பதில் சொல்லி முடிச்சிருக்கான். உனக்கு அகம்பாவம் ஜாஸ்தின்னு சொல்லுவான். இந்த பெண் பிள்ளை அழகா பேசிட்டு இருக்கா, உடனே அடுத்த வாக்கியத்தை இந்த பெண் பிள்ளை சொல்றான். நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே, நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே. காசி விசேஷமான ஒரு ஸ்தலம், காசியில இறந்தா முக்தி, நிரூபணமான ஒரு விஷயம். காசியில யாரெல்லாம் இந்த மரண வாயில் இருக்காளோ அவ காதுகள் எல்லாம் ஒரு பைத்தியம் ஓடி போய் ராமா 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 சொல்லிட்டு வந்து அது ராமநாமத்தையே ஜபிக்கிற ஒரு பைத்தியம். தன் மனைவிக்கு கூட ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே அப்படின்னு சொன்ன ஒரு பைத்தியம். சிவபெருமானத்தான் சொல்றேன், பைத்தியகார வேஷத்துல தான் அலையிற நிறைய பேர் சிவபெருமான காசியில ஒரு பைத்தியம் போல, ஜடம் போல, பித்தன் போலதான் பார்த்துருக்காங்க. அது எப்பொழுதுமே அப்படிதான் அலைவார வச்சுக்கோங்க, கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அவரு யாரெல்லாம் மரணவாயில் இருக்காளோ அவளுக்கு எல்லாம் காது ராமா ராமா ராமான்னு சொல்லுவார். இத்தனை பேர் ஓம் நமச்சிவாயன் பஞ்சாட்சரம் ஜபிக்கிறார். சைவ பக்தி உடையவர்கள்லாம் உண்டு, சிவபக்தி உடையவர்கள் சைவர்கள். அவள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு இவ்வளவு விழுவார். ஒரு சீல வாய் சொல்ல முடியாது. அப்ப ஒரு ஓடி வந்து காதுல ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு அவரே மாதிரி போயிடுவார். உடனே அவளுக்கு அப்படியே மோட்சம் கிடைச்சு. அவ்வளவு விசேஷமான ஒரு இடம் காசி. அந்த காசியில ஒரு பிரபு இருந்தான். பிரபு அப்படின்னா ரொம்ப பணக்காரன், கோடீஸ்வரன், செல்வந்தம் இப்படி பல வியாசம் சொல்லலாம். அவன் பேர் சிங்கன்னு பேர். அவனுக்கு நித்தியம் ஒரு விடாப்பிடியான ஒரு ருட்டீன் உண்டு, அப்படி ஒரு பிடிவாதமான ருட்டீன். என்னடான்னா இந்த காசியில எல்லா பக்கமும் போவோம், எங்கெல்லாம் குளம் இருக்கோ அதெல்லாம் தாமரை இருக்கோ எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது ஒரு வழக்கமாக செஞ்சுருக்கான். அது ஒரு பிடிவாதம், அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். நித்தியம் பெருமாளுக்கு தானே தன் கையினால குளத்துல இறங்கி தாமரை பூ பறிச்சு கொண்டு வந்து பெருமாளத்துல சமர்ப்பிக்கிறது அவனுக்கு ஒரு ஆனந்தம். அதாவது நம்ம ஏதானும் ஒண்ணு பண்றோம்னா அதை ஒரு ஆனந்தத்தோட பண்ணணும், ஊருக்காக பண்ணப்படாது. நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியமா இருந்தாலும் ஊருக்காக பண்ணப்படாது, பகவத் அனுகிரகத்துக்காக பண்ணும், பகவான் அனுபவிக்கிறதுக்காக பண்ணணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், திருவனந்தபுரத்தை பத்மநாப சுவாமியுடைய கோவில உட்காந்து இந்த துளசி ஆயுவா புஷ்பம் ஆயுவா அதில் 399 பேர் அடுத்தவா தன்னை பார்க்கறாலும் நான் ஐங்கரிய மட்டும் ஊருக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொன்னதால தான் ஜாஸ்தி. நான் சொல்றது எனக்கு வருத்தமா இருக்கு, ஆனால் உண்மையை நான் சொல்றேன். இப்பெல்லாம் அந்த பக்கம் திரும்பத்தையே விட்டுட்டேன் நான். எல்லாரும் தாம் பண்றேன் தாம் பண்றேன் தாம் பண்றேன் தாம் பண்றேன் அது காட்டுறதுக்காக தான் கேட்டேன். பகவான் கைங்கரிய மன்னர் பாக்யம் கொடுத்துருக்கானே தியானம் பண்ணிட்டு பண்றது வேறு. லோகத்துல பத்மநாபர் கோயில்ல நான் எந்த டைம் எந்த டைம் வரைக்கும் கோயில பூ ஆனிக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எனக்கு அப்படியே பத்திண்டு வரும். எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ பூ ஆஞ்சானா பத்மநாபன் கிருபா பண்ண போறோம். பூ ஆயிரம் வீட்டில் உட்காந்து வெட்டியே டிவி பார்க்க போறோம், ரோட்ல இருந்து வம்பு பேச போறோம், அவ்வளவு. பூ ஆஞ்சானா புண்ணியம். அவர் பண்ணக்கூடிய கைங்கரியம் பகவத் பிரீத்தியர்த்தமா, லோகத்துக்காக இல்லை. நம்முடைய பக்தியோ கைங்கரியமோ லோகத்துல நம்மளை நிரூபணம் பண்றதுக்காக இல்லை, லோகம் நம்மளை கொண்டாடுறதுக்காக இல்லை, பத்மநாபனுக்காக பகவானுக்காக. அதுதான் விசேஷம். நாரர் இவ்வளவு கைங்கரியம் பண்றாரும் பாகவத்ல காண கிடைக்கல. உடனே நாரருக்கு ஒரு பாராட்டு விழாவை நம்ம எடுக்க போறோம். நாரர் நேரடியா பார்த்து ரொம்ப நல்லா கைங்கரியம் பண்றேன், குருவனை அழகா மாத்தி கொடுத்துருக்கேன், சசர பயலுக்கு ஜோரா சஸ்தாச பக்தியை கொடுத்துருக்கல. என்னைக்காவது நாரர் அப்படி பேசணும் ஆசையா போட்டிருக்கோம். ஆனாலும் அவர் கைங்கரியம் பண்ணிட்டு தான் இருக்க, யாருக்காகவும் அவர் நிற்கவே இல்லை. அந்த மாதிரி இந்த சிங்கன் நல்லா கைங்கரியம் பண்ணக்கூடிய டெய்லி அழகா பெருமாளுக்கு விதவிதமான புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இருந்தா அந்த மாதிரி பல ஊர்களில் நிறைய பேர் எனக்கு தெரியும். அவள்லாம் வெள்ள நான் காட்டி கூட கொடுக்க மாட்டேன் லோகத்தில் அவளெல்லாம், ஏன்னா ரொம்ப அவளையும் கெடுத்து வாழும் பயம் இருக்கு. என்ன கைங்கரியம் பண்ணுறவாள் லோகத்தை நான் சொல்லவே மாட்டேனே.
அவளை பத்தி வாய திறக்க மாட்டோம், தப்பு பண்றவளை திட்டுவோம், நல்லது பண்றவள் சொல்லவே மாட்டேன், அவளை கெடுத்துட்டு வரலாம், கஷ்டமாச்சு பயம். நிறைய பேர் எனக்கு தெரியும், ஸ்ரீரங்கம், ஆழ்வார்த்த நகரி, நிறைய ஊர்கள் நான் பேசுறேன், பல திவ்யதேசங்கள், அத்தனை அழகா பகு ஸ்ரத்தையோட கைங்கரியம் பண்றவா இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யறா. அதனாலதான் பெருமாள் நல்லா இருக்கா, பத்மநாபனும் கைங்கரியம் ஸ்ரத்தையோட பண்ணக்கூடிய பல பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு, யாருங்கன்னு சொல்லவே மாட்டேன். அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கிறாருன்னு நீங்க பத்மநாபனை கேட்டுக்கோங்க, அந்த லிஸ்ட்ல வரணும்னு பத்மநாபனத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த காசி சிங்கம், காசி ஊர்ல இருக்கிறனால காசி சிங்கன்னு பேர், நல்லா நீச்சல் அடிப்பான், நல்லா நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன். ஒரு நாள் கங்கையில அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பேசிட்டு வந்திருக்கா, கங்கையில குளிக்கிறதுக்காக வந்தா, திடீர்னு சொல்லி இந்த காசி சிங்கன் சொன்னான், இந்த கரையில அந்த கரை எத்தனை ஆடு எவ்வளவு பேர் நீந்திரா பாக்கலாமா, ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னா, உடனே எல்லாரும் சரி அப்படின்ட்டா. அதெல்லாம் ஒரு சுகம் தான், அதெல்லாம் கிராமத்துல ஒரு விளையாட்டு தாங்க, இந்த ஆத்தங்கள்ல இருக்கிற நீச்சல் அடிக்கிறதுல ஒரு விஷயம் தானே, விளையாட்டு தானே. உடனே ஒருத்தா நிறைய பேர் அந்த கங்கையில குதிச்சா அழகா நீச்சல் அடிக்கிற அந்த பக்கம் இருக்கு, அந்த கருத்தை ஒருத்தர் ஒரு தடவை அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்தா கிளச்சி போயிட்டா, என்னால முடியாதுப்பா இந்த கங்கை வெள்ளத்தை, என்னால நீச்சல் அடிக்க முடியாது அப்படின்ட்டு. இன்னொருத்தர் போனார், ரெண்டு மூணு தடவை போனார், வந்தா ஒவ்வொருத்தரா பின்வாங்கிட்டு இருக்கா. இவர் சலைக்காம அடிச்சுட்டே இருக்கார், இந்த காசி சிங்கன் இங்கே அங்க நீச்சல் அடிச்சு அந்த கலை இந்த கரை அடிச்சுட்டே இருக்கார். பக்காமா எல்லாரும் ஓஞ்சி விட ஒருத்தர் மட்டும் அப்படி அடிச்சுட்டு இருக்கார். உடனே எல்லாரும் போய் சிரிச்சாரு, என்ன அவ்வளவுதானா அவங்க பலம், என்னத்த கங்கை கரை வாசிக்கட, கங்கையில கூட இவ்வளவு தடவை கூட நீச்சல் அடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லும் போது லேசா ஒரு அகம்பாவம் வந்து, லேசா லேசா ரொம்ப எல்லாம் வர வேண்டாம், லேசா வந்தாலே போதும், பாக்குறனாத லேசா வந்தாலே போதும், நல்ல மூக்கு தொலைச்சிடமான அகம்பாவ வாசனை மூக்கு தொலைச்சா நியாயம், சாக்கிற வாசனை மூக்கு தொலைச்சா அசிங்கம், இந்த மாதிரி அகம்பாவம் லேசா வந்தாலே போதும், அறியலாம் லேசா வந்தாலே கஷ்டம், லேசா வந்தாலே கஷ்டம், ஒரு அஞ்சாறு கொசு தானே பரவாயில்லன்னு சொல்ல முடியும், அதே தான் ஒன்று சிக்கன் குடியாக இருக்கும், ஒன்று மலேரியாவாக இருக்கும், நம்ம தலையே அஞ்சு கொசு ஒவ்வொன்றும் கொடுக்குற கொசு வந்துருச்சுன்னா சமையல் 500 கொசு வரும், ஆனால் அது ஒன்றுமே நமக்கு கொடுக்காது, தேவையான இருக்கும். ஆனால் அகம்பாவெல்லாம் லேசாக வந்தாலே கஷ்டம், லேசாக வந்துவிடுத்தான் அப்படி நீச்சல், திடீர்னு கங்கையில் வெள்ளம் வந்துடுச்சு. சில தான் பகவத் சங்கல்பம், இங்கேயாவது நமக்கு கொட்டு விழறது விழகம் அவமானப்படுறோம்னா பெரும்பாலும் நம்மளை காப்பாற்றணும் தான் புரிஞ்சுக்கோங்க. பகவான் ரட்சிக்கிறான் அப்படின்னா அந்த கோவிந்தா புண்டரீகாட்சா கட்டி உடனே புடவை வந்தா தான் ரஷன் இல்லை, அந்த அப்படி மண்டையில் ஒரு ஆட்டம் ஆட நல்லுக்குன்னு ஒரு கொட்டு விழும்பாருங்கோ பெரிய ரக்ஷா, அதுதான் அதுவே பரமரக்ஷை. நம்ம அகம்பாவத்தில் ஆடும் பொழுது நமக்கு தெரியாம திமுறில் இருக்கும் பொழுது திமுறுக்கு ஒரு அகம்பாவத்துக்கு ஒரு அடி விழுற மாதிரி ஒரு அவமரியாதை நமக்கு நடக்கும். உடனே தீமேன்னு வாழை சுருட்டி உட்காருவோம் பாருங்கோ, அது போல பெரிய ரக்ஷ இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜீவன் பிரிஞ்சு பகவான் அழிச்சுட்டு போறதுன்னு அர்த்தக்கதை. பூமியில் அகம்பாவம் வந்த உடனே நெருக்குன்னு ஒரு கஷ்டத்தை கொடுத்து, ஒரு வியாதியை கொடுத்துட்டு, ஒரு பிரச்சனையை கொடுத்து, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சதால நம்மளை கேவலப்படுத்த வச்சு இனிமேல் அவள் முகத்துல முடிச்சேன்னா பாரு டெய்லி அதாவது ஒரு 3 மணி நேரம் உட்காந்து, இனிமேல் அவள் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இனிமேல் காலங்காலத்தில் 14 கோயில் போய்ட்டு 3 மணி நேரம் உட்கார போகின்ற பெரிய அனுகிரகம். நம்ம அவள் நோக்க அவளுக்கு சண்டையே வரல வச்சுக்கோங்களேன், நம்ம அவாத்த 3 மணி நேரம், அவள் நம்மாத்த 3 மணி நேரம், கடைசியில் 6 மணி நேரம், அப்புறம் திருவிழா ஒரு 3 மணி நேரம், 9, அப்புறம் ஃபோனில் ஒரு 1.5 மணி நேரம், 9:30, அப்புறம் சொப்பனத்தில் 2 மணி நேரம், நீ ராஜி சொப்பனம் அவளை பார்த்தேன், 11:30, பாதியும் உறங்கி போகாத நீதி எப்படி போயிடும். இதை விட அவளுக்கு நமக்கு பெரிய தகராறு வந்துருத்தா, முகத்திலேயே முடிக்க மாட்டோம்னு சொன்னோமா, பிரதமர் போய் பத்மநாபன் சன்னதியில் நின்னோமா, அவாளா பரம அனுகிரகம். இது கிருஷ்ணனே பார்த்து கிருபா பண்றது, ஜாக்பாட் இதுதான், பெரிய ஜாக்பாட் இதுதான், பெரிய வரம் இதுதான். நமக்கு தேவையில்லாம நம்ம எதையான வாழ்க்கையை வீணடிக்கிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம், மனசை வீணடிக்கிறோம், சக்தியை வீணடிக்கிறோம்னா அதுலேருந்து பகவான் நேரடியா சொல்லி புரியாம கடைசியில் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு அவமரியாதை, ஒரு வியாதி ஏதான ஒண்ணு பண்ணி நம்மளை தடுக்கணும் பார்த்தாலும் அது பரம அனுகிரகம், நம்ம பார்க்க மாட்டேங்கிற ஒழுங்காது, இதெல்லாம் பெரிய அனுகிரகம். அந்த மாதிரி இவருக்கு ஒரு பரம அனுகிரகம் வந்துடுத்து கங்கையில வெள்ளம் வந்துடுத்து நீஞ்ச முடியல, போதுனே அவ்வளவுதான், நீஞ்ச முடியல, சுழல் சுழல்லாம் மாட்டிண்டாச்சு. இது வரைக்கும் அந்த கரைக்கு இந்த கரைக்கு 10-15 நீச்சல் எடுத்தாச்சு, இப்ப வெள்ளம் வந்துடுத்து சுழல்ல மாட்டிண்டாச்சு, கையை இந்த பண்ண அப்படி எப்படின்னு பண்றார், காலை உதைக்கிறார், இன்னும் இன்னும் உள்ளதான் போறார்.
நம்முடைய முயற்சிகள்லாம் சமயத்தை இன்னும் கீழே கொண்டு தள்ளி தான் விடும், மேலே கொண்டு விடாது. அண்ணா ஞாபகம், நம்முடைய பிரயத்தனங்கள் அவசியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மனுஷ பிரயத்தனம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. ஆனால் மனுஷ பிரயத்தனத்தினாலே மட்டுமே எல்லாம் சாதிச்சுலாம் நினைச்சிடாது. திரௌபதி தன் பிரயத்தனம் தான் பண்றா, எல்லார்கிட்டையும் பேசுறா, தன் பிரயத்தனம் ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் கிருஷ்ண பிரயத்தனம் பண்ணா அடுத்த க்ஷணம் பிரயத்தனமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. சுய பிரயத்தனம் பண்ற வரைக்கும் போராடிண்டே இருந்தா கிருஷ்ண பிரயத்தனம் ஞாபகம், எந்த ஒரு விஷயமாலும் முதல்ல கிருஷ்ண பிரயத்தனம் பண்ணிடுங்க, எல்லாம் கடைசியில தான் கிருஷ்ண பிரயத்தனம் பண்றோம். அது முடிஞ்ச வரைக்கும் முட்டி மோரி பார்க்கறது சுய பிரயத்தனம், கடைசியில களைச்சு போய் கிருஷ்ண பிரயத்தனம் ஆரம்பத்திலேயே பண்ணிடலாம். ஆரம்பத்திலேயே கிருஷ்ண பிரயத்தனம் பகுசுகம், சமமில்லாத வாழ்க்கை, அதுக்கு பேர் சரணாகதி. கிருஷ்ண பிரயத்தனம் தான் சரணாகதியின் பேர். என்னால முடியல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், இது கிருஷ்ண பிரயத்தனம். நான் ஞாபகம் வச்சுக்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை நான் மறந்துட்டா மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோனே, இது சுய பிரயத்தனம் பம்பு. ஆனா இதுல கூட ஒரு கிருஷ்ண பிரயத்தனம் இருக்கு, நான் மறந்துட்டேன்னா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நீ ஞாபகம் வச்சுக்கோன். அவருக்கு சுய பிரயத்தனமே இல்லப்பா, நான் மறந்துட்டேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஜெய் தன்னை வந்து நழியும் போது அங்கே நான் உன்னை நினைக்க மாட்டேன், நினைச்சாலும் நினைப்பேன்னா கூட சரி, நினைக்கலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப உசுறு போற சமயத்துல வந்து நான் ஒரு பாச கையில போட நடக்கணும், யமதூதர்களை வந்து நம்ம நாராயண வரப்போறதா, யமதூதர்களா வரப்போறாளா, யக்ஷதூதர்களா வந்து தடுக்க போறாளா, அசாமியன் பரம பாக்கியம், நம்மளால அசாமியன் பாபின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா கேரண்டியா அதான் அந்திம காலத்துல நாராயணா சொன்னு கன்ஃபர்மேஷன் இருக்கு. கேரண்டியா யமதூதர்களை பார்த்திருக்கான், கேரண்டியா விஷதூதர்களை பார்த்திருக்காங்க, இது மூணு நமக்கு நடக்குமான்னு கேரண்டி இல்லை. இதுல அசாமியில உபாக்கியம் அது தெரியும், நமக்குன்றோம் தெரியல இன்னும். அசாமியில உபாக்கியானோ கடைசி மூச்சு இழுப்போம் பாருங்கோ, இதா கடைசி மூச்சு கணக்கு வைக்கிற மாதிரி, அந்த கடைசி நொடிப்பொழுதுதான் நமக்கு அசாமியில உபாக்கியானம் புரிஞ்சுதா, மண்டையில ஏறிருக்கா, அப்பதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது, ஜடபடத்திற்கு தெரியலையே. ஜடபடத்திற்கு மானா மான் மேல அவ்வளவு ஆசை வச்சது தெரியலையே, மானா பிறந்த பிறகுதானே தெரிஞ்சது. மானா பிறக்க அப்படியே பிறகு போயிட்டு இருக்கு, சரித்திரத்தோட இப்படியே கிளம்பி நேரம் மான் சரீரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கா, அப்ப கூட ஜடபடத்திற்கு தெரியலையே, டிரான்ஸ்பர் ஆகி மானா பிறந்த ஓ அடடா ஏமாந்து போயிடுறேன். இப்ப மானா போகுது, மான் சரீரத்துக்கு போகும்போது தெரிஞ்சிருக்கப்படாதா ஜடபடத்திற்கே அப்படின்னா, நம்மளோ ஜடம் மந்தாகா, அந்த ஜடம் ஜடபடுற மாதிரி ஜடம் இல்லை, ஜடம் தெரியல பாருங்க கஷ்டம். தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத, பெரிய கஷ்டம் அது, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறது. சுய பிரயத்தனத்தோட பெருசு கிருஷ்ண பிரயத்தனம், இந்த சோழல மாட்டின் உள்ள இழுக்கிறத வர இந்த காசு சிங்கனை தெரிஞ்சு போயிடு, உடனே புரிஞ்சு கொடுத்தான் அம்பாவத்துக்கு அடின்னு. அது புரியுது, அதுக்கு தான் குரு கிருப. முன்னாடிதான் உங்களுக்கு கஷ்டம் வந்தா அவா கஷ்டப்படுத்தினா, என்ன படாத பாடுபடுத்தின, இப்ப என்ன அகம்பாவம் பத்திரிக்கை போல இருக்கு, பசங்க கேட்டதுல ஒரு முன்னேற்றம் சரி, ஏதோ தண்ணி இருக்கும் அதுக்குதான் வாங்குறோம். நானே தான் ஆயிடுகேன்னு ஓரப்படுத்த முழுசா வரல, அவளெல்லாம் சொல்லுவோம் கடைசியில பசங்க கேட்ட ஒருவேளை நம்ம பண்ணதான் தப்பா இருக்கும் அப்படின்னு, நானே தான் ஆயிடுகிற சிந்தனை வருது பாருங்க. அதுதான் சத்சங்கத்துடைய பரம பிரயோஜனம், சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம். இப்படி எல்லாரையும் சங்கம் வச்சுட்டு இருக்கோம், நான் தான் நான் தான் நான் தான் நானே தான் ஆயிடுக நிச்சங்கத்துவம், யாரும் இல்லை, நான் ஒருத்தன் தான் காரணம், கூட்டணியே கிடையாது. சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம். நான் தான் அப்படின்னு உடனே மோகம் விட்டு போயிடுறது, அதனால கோபம் விட்டு போயிடுறது, வெறுப்பு விட்டு போயிடுறது, எல்லாம் விட்டு போயிடுறது. நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம். நான் தான் காபாதமா பத்மநாபா ரட்சிக்கணும், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி, அவ்வளவுதான். தெரிஞ்சு போயிட்டு காசி சிங்கனுக்கு அகம்பாவத்துக்கான அடி தோணி எத்தனையும் சோழ மாதிரி உள்ள போயிட்டு இருக்கேன், நான் சொல்றதா நிறுத்தி நீட்டி நீட்டி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். சோழ டக்குன்னு எடுத்து மணல பதிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அது. அப்ப தோணிதான் அகம்பாவத்துக்கு அடி விழுந்து விடுத்த உடனே, பிரபோ முன்னாடி இந்த மாதிரி ஒரு நதியில மாட்டின்ற ஒரு கஜேந்திரனை காப்பாத்தினேயே தோணிட்டு தான் அவருக்கு. முதல்ல எல்லாம் ஒண்ணு பிடிக்கல அவருக்கு, முதல்ல கஜேந்திரனுக்கு, முதல்ல இவருக்கு சோழர், அவ்வளவுதானே. ஆனா ரெண்டுமே உசுறு போற விஷயம் தானே, ரெண்டுமே சமமான விஷயம் தானே. அப்ப உடனே பிரபோ அந்த கஜேந்திரனை காப்பாத்தினேயே, அந்த மாதிரி இந்த அகம்பாவியையும் காப்பாத்து நாராயணா அவர் கட்டி கட்டினாராம். ஆதி நீஜாயன் கேட்டவன் நாராயணான்னு கட்டின. கத்தி முடிக்கலையா நினைச்சா வாய் திறந்து கத்துறதுதாங்க சோழ உள்ள போயிட்டு இருக்கா, தண்ணி தானே உள்ள போகும், சத்தம் கூட வெள்ள வரல. ஆனா ஹிருதயத்துக்குள்ளே நாராயணா முள்ளுக்குள்ள கத்து கத்து வந்துருக்கோம். ஐயோ ஆனா வெள்ள சார் ஈ சிரிச்சு இருக்கும் உள்ளுக்கு அப்படி ஒரு கத்து கத்தும் உள்ளுக்கு ஒரு அழுகு அழுகும் உள்ளுக்கு அப்படி பயம் பயப்படும் வெள்ள காண்பிக்க மாட்டேன். இவர் உள்ள மூழ்கிட்டு இருக்கா தந்தி வாய்க்குள்ள போகும் நாராயணா கத்துறா, ஆனா உள்ளுக்குள்ளே தான் கத்துறா, வெளியில சப்தம் வரல நாராயணான்னு கத்தி முடிக்கல. எங்கேயோ ஒரு யாரோ தூக்கி போட்டா போல இருந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய காத்து அடிச்சது, அந்த காத்து ஒரு அலைய கொண்டு வந்தது, அந்த அலை கங்கையில சோழல மாட்டவர் ஒரு தள்ளு தள்ளி கடையில வீசிச்சு. கிருஷ்ண கிருப்பை சுயப்பிரயத்தனத்துல மாட்டின்றார், கிருஷ்ண பிரயத்தனம் வெளில தள்ளி விட்டு கங்கையில அலை வரணும், சமுத்திரத்துல அலை வரும். ஆனா அவ்வளவு பெரிய காற்று வந்து ஒரு அலை தள்ள இந்த சுழல் வந்து அப்படியே அலையா மாறி இவரை தூக்கி அப்படி கடையில அப்படி வீசித்தான். உடனே கண்கள் ஆனந்த வாசம் காசி சிந்தனுக்கு, சரி இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஜீவிதம் கொடுத்திருக்கா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நம்ம சொல்லுவோம், நான் செத்து போயிருக்க வேண்டியது நீ ஏதோ உசுரோட இருக்கேன் அப்படின்னு. ரெண்டாவது ஜென்மா எதுக்குன்னா பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு, பகவத் அனுபவம் அனுபவிக்கிறதுக்கு. முன்னாடி ஆரம்பிச்சு நமக்கு குரு கிடைக்கிறதே ரெண்டாவது ஜென்மா தான் சாஸ்திரம் சொல்றது. முதல் ஜென்மா அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து வரது. விஜர்கள் அப்படின்னு சொல்லுவா பிராமண சத்திரிய வைஷ்யவாதம் யஜ்னோபவீத தாரணமாக இருந்தால் ரெண்டாவது ஜென்மம், அது வரைக்கும் வேற ஜென்மம், அதுக்கப்புறம் வேற ஜென்மம். ஆனால் வரிவருக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை, ரெண்டாவது ஜென்மம் அது. அதுபோல குருவை பார்க்கறது, குருவை ஆசிரியக்கிறது, குரு நம்மளை சிஷ்யாலாக ஏற்றுக்கிறதுன்றது புனர்ஜென்மம். அந்த மாதிரி ஒரு புனர்ஜென்மம் கிடச்சிருக்கு. புனரப்பி ஜனனம் நிஜமாதிரி வேற மாதிரி ஜென்மம். புனரப்பி மரணம் இல்லாதபடிக்கு புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அவசியம் இல்லைன்னு சொல்லும்படியான புனர்ஜென்மம் குரு சங்கம். உடனே அந்த காசிங்கனுக்கு புரிஞ்சு எடுத்து பகவானுக்கு இன்னொரு ஜென்மா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு உடனே அழகா கடகடன் குளத்துக்கெல்லாம் போய் நிறைய புஷ்பம் என்ன சொன்னா அந்த கைங்கரி பண்ண வேண்டிய புஷ்பங்கள் கூட பிடிக்காம கங்கையில் விளையாடிட்டு இருக்காரு. உடனே அழகா அனுப்பினா பகவான் கடகடன் புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு கொண்டு போய் பகவானுடைய திருவடிகளை சேர்ப்பிச்சா. கதறி கதறி அழுதா, உன்னுடைய சன்னிதானத்துல நித்தியம் தாவர மலர் கொண்டு வந்து போடுற ஒரு காரணத்தினால எனக்கு சோழல மாட்டின் இருக்க சமயத்துல கஜேந்திரன் ஞாபகப்படுத்தினியோ, சும்மா வந்துடாது. ஒரு கஷ்டத்துல இருக்கும், ஒரு உசுறு போகிற ஒரு ஸ்தித்தியில தெய்வ ஞாபகம் வரதுன்றதெல்லாம் சாதாரண காரியங்கள். ஜடபர விஷயமே நான் சொன்னேன் இல்லையா, பிரசானனுக்கு எப்படி ஞாபகம் வந்ததுன்னா ஆரம்பத்தை நல்ல வேதவித்தவன், நல்ல வேதம் தெரிஞ்ச சரியான பிராமணன். அப்ப அன்னைக்கு அவன் சொன்ன வேதம் அந்திம காலத்துல அவனை காத்தான். அந்த வேத பலன் தான் தன்னுடைய கடைசி பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சான். அவளோட வேதமே பிரதோஷன் நாராயணன் பேர் வச்சிருக்க மாட்டான், வேதம் அவனை காப்பாத்திடுச்சு. வேதநாதன் ஆகிய கண்ணன் கைவிட்டானோ இல்லையோ, வேதம் காப்பாத்திடுச்சு, வேத மாதா காப்பாத்திட்டான். அதனால வேத மாதா காயத்ரி மாதா அப்படின்னு சொல்றோம்னா பகவானே விட்டாலும் இது காப்பாத்திடணும். அதனாலதான் நாராயணன் பேர் வச்சுட்டா அந்திம காலத்துல நாராயணான் கத்த வந்தது அப்படின்னா அது வேத மாதாவுடைய அனுகிரகம், பகவத் அனுகிரகம் இல்ல வேதமாதாவுடைய அனுகிரகம். அந்த மாதிரி கதறினா நித்தியம் உன் சன்னிதானத்துல பூவை கொண்டு வந்து போடுறதுக்காக எனக்கு சொல்ல கஜேந்திரன் ஞாபகப்படுத்தி நாராயணன் கத்த வச்சியா, கஜேந்திரன் மாதிரி கூட நான் ஒழுங்கா கத்தலையேப்பா மனசுக்குள்ளதானே கத்தினே அதுக்கே என்னை காப்பாத்தினேயேன்னு கதறினா. அதத்தான் பெண் பிள்ளை சொல்ற, நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போல். நீரோருகம் அப்படின்னா தாமரைப்பூன்னு அர்த்தம். தாமரை பூவெல்லாம் கொண்டு வந்து போட்டேன்னா காசி சிங்கனை போல நான் இவ்வளவு நாள் திருக்கோவில் இருக்கேன் சுவாமி, ஒரு நாள் கூட ஒரு தாமரை கொண்டு வந்து அப்படி போடல, ஒரு நாள் கூட ஒரு துளசிய கொண்டு வந்து வைத்தமானது போடல, அப்படி ஒரு காட்டு பூவையாவது கொண்டு வந்து போடப்படாதா? தாமரம் நிறைய பூக்கள்லாம் மதந்து அதை எடுத்தால் வைத்தமானதிக்கு மானசீகமா சமர்ப்பிக்கப்படாத ஒன்றும் பண்ணலே சுவாமி. நீரோருகம் கொண்டேனும் காசி சிங்கனை போலே. சுவாமி ராமானுஜர் மீனி சிலித்து கேட்டிருக்கார். மீனி விஷயம் நாள் ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா.
Krishna Radhe
Radhe
భాగవధలకు గోవింద నామ సంకీర్తనం జై జానకీకాంత స్మరణం గోపికా జీవన స్మరణం ఆళ్వార్ తిరువడిగలే శరణం ఆండాళ్ తిరువడిగలే శరణం ఎంపెరుమాణా తిరువడిగలే శరణం సర్వం గురుర్పణం జై శ్రీ రాధే కృష్ణ సత్సంగకి జై శ్రీ పూజ్య శ్రీ శ్రీ అమ్మవక్ జై శ్రీ భారత్ మాతాకి లోకా సమస్త సుఖినో భవంతు లోకా సమస్త సుఖినో భవంతు లోకా సమస్త సుఖినో భవంతు ఓం శాంతి 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 జై శ్రీ ఇంద్ర మాతాకీ జై శ్రీ 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 అనంత పద్మనాభ స్వామికి జై శ్రీ తిరుక్కోళూర్ వైత్తమాణిది పెరుమాళుకు జై శ్రీ తిరుక్కోళూర్ పెన్ పిళ్ళైకు సర్వత్ర పద్మనాభ నామ సంకీర్తనం పద్మనాభ. ఆన్లైన్ అందువాళ్ళకు రాధాకృష్ణ, నాళైకం సాయంకాలం 7 మణికి సత్సంగం కడ్డాయం ఉంది. రాధాకృష్ణ నా క్లోజ్ మండలాకు రాధాకృష్ణ.
సాయంకాలం వచ్చుకోమా 7 మణికి ముందు. கட்டாயம் உண்டு, நாளைக்கும் உண்டு, சனிக்கிழமை வரைக்கும் உண்டு. சனிக்கிழமை வரைக்கும் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை காத்தால இவ்வாற்றல் வலிய சாலையில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வாரத்தில் வாசல்.